मर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं
पूमण्णुमाधु पुरुंदिय मार्धन புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துவிந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயச காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் கோராகௌக தவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகா நிலஹ சாக்ஷாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. கெடுமிடலாயதெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகின்றார் விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்த புறநகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடை குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றளர் புழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உங்கமெழுந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் திண்ணம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. எனக்கு தெரிஞ்ச நடுவில் இருக்க ஒரு ரோவை எடுத்துட்டோம்னா பின்னாடி இருக்கால் தெரியும். சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் சகல கோடி ஜீவர்களுக்கும் சகாயம் பண்ணிட்டு இருக்கான். இது முதல்ல நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். எல்லாருடைய மனசுலையும் ஒரு அபிப்பிராயம் நன்னா பதிஞ்சுடுத்து பகவான் கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு, இல்லாட்டி இன்னும் பகவான் கண்ணு திறக்கலை, இல்லைன்னா பகவான் எப்போ கிருபை பண்ண போறானோ தெரியலை, இப்படி நிறைய சம்சயங்கள்லாம் உட்காந்துருக்கு. ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நமக்கு சகாயம் பண்ணுறது கிருபை பண்ணுறது எல்லாமே பகவான் தான். நம்ம வாழ்க்கையில் பலவிதமான சம்பவங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு சம்பவத்திலையும் மனசில் பலவிதமான விகாரங்கள் உண்டாகிறது. நினச்சது நடந்தால் பலகால் புரியாமல் ஆடுறது, நினச்சது நடக்கலைன்னா எதையோ சாப்பிட்ட எதையோ மாதிரி முகத்தை அப்படி வச்சுக்கிறது, நமக்கு வேண்டியபடி நமக்கு வேண்டப்பட்டவா நடந்துக்கலை அப்படின்னா அவளை அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது, இப்படி நிறைய மனசினுடைய விகாரங்களை ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல பேரிடத்தில் பார்க்குறோம். வாஸ்துப்படி என் இடம் மாறிலே இருக்கு. மனசினுடைய விகாரங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப பாதிப்பை உண்டாக்காது. அப்ப என்னாகிறதுனா கூட இருக்கிறவர்களை நம்ம அவமரியாதை பண்றோம். பகவான் நமக்குன்னு ஏதோ ஒரு காரணம் கொண்டு பண்ணிட்டு காரியங்களை கேவலப்படுத்துறோம். பகவானுடைய கருணைய அவமரியாதை பண்றோம். நன்னா புரிஞ்சுக்கணும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம கோச்சிக்கிறோம், இது என்ன தப்பு, எல்லாரும் கோச்சிக்கிறதுக்கு தான் உரிமையை பார்க்கறோமே ஒழிய கருணையை அனுபவிக்கிறதுக்கு உரிமையே பார்க்கறது இல்லை. கோச்சுக்கிறதுனால பகவானுடைய காருண்யத்தை தட்டி விடணும், தள்ளி விடணும், ஒதுக்கி தள்ளுறோம், புறங்கையால் இடது கையால் தள்ளி விடுறோம், பண்ணக்கூடாது. பகவான் நமக்கு அவ்வளவு சகாயம் பண்ணிருக்கான், அம்மாவோட கர்ப்பத்திலேருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் சகாயம், விதவிதமான சகாயம். அம்மாவோட ஆகாரத்திலேருந்து தொப்புள் கொடி வழியா நம்மளை கொண்டு வந்து கொடுக்குற சகாயம், இது வேற யாரும் பண்ணல, ஹரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ உள்ள சாப்பிட்றோம், இப்போ உள்ள சாப்பிட்ற ஆகாரம் மலம் மூத்திரமா வெளில வரணுமே, அது வருதா, வெளில வந்தா, அது வெளில போகிறதா தெரியல. ஒரு சிதிக்கு மேலே குழந்தை நல்லா வளர்ந்து ஒரு வரைக்கும் வளர்ந்து வெளில வச்சுக்கோங்க, ஒரு சிதியில குழந்தை நல்லா வந்துடுறது, அதுக்கு உள்ள ஆகாரம் போச்சுன்னா ஜீரணமாகி மலம் மூத்திரமா வந்து தான் ஆகணும். பகவான் இப்படி வெளில தள்ளுறான். வெளியில நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறம் கதை வேறு, அந்த சகாயம் பகவான் தான் பண்றான். அம்மா பலதரப்பட்ட வஸ்துக்களை சாப்பிட்றா, அந்த வஸ்துக்கள்லேருந்து என்னென்ன சக்தி உண்டோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இந்த குழந்தைக்கு சேர்ப்பிக்கிறது பகவான் தான். அப்புறம் பிறந்த உடனே நிறைய சகாயம், பசி வந்தா அழுன்னு சொல்றது, உடம்பு முடியலன்னா அழுன்னு சொல்றது, அதுக்கு எப்படி அழணும் தோன்றது அப்படின்னா தானா சுபாவமா தோணலை, யாரும் அதுக்கு பாடம் சொல்லி கொடுக்கல, தனக்கா ஒரு அழுக வர்றது. ஏன்டா ஹரி சொல்றான், உனக்கு முடியல அழு, நீ அழுதாதான் உன்ன உனக்கு உள்ள கைப்பாடு கொடுப்பா, நீ அழுதாதான் அம்மா தாளாட்டு பாடுவா, நீ அழுதாதான் அம்மா உனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி டாக்டருக்கு டைஷன்ட்டு போவா, நீ அழுதாதான் உனக்கு பசிக்கிறதுன்னு அம்மா ஆகாரம் கொடுப்பா, எல்லாம் உள்ளுக்குள்ளேந்து ஒருத்தன் தூண்டின் இருக்கான், சகாயம் பண்றான், இதை பண்ணு இதை பண்ணு. எதிரா சகாயம்னா இதை பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறதானே சகாயம், அது நல்லது சொல்லும். அது ஒன்று இருக்கு, ஹரி ஒரு நாளும் இன்னி வரைக்கும் நமக்கு கெடுதல் சொல்றது இல்லை, சொன்னது இல்லை, நன்னா ஞாபகம். அப்புறம் ஒவ்வொரு சிட்டியில ஒவ்வொன்றும் சொல்லித்தரான், 4 மாசம் ஆயிடுது அப்படின்னா குப்புறத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், அதுக்கப்புறமா நீஞ்சனம்னு சொல்லி கொடுக்கலாம், அதுக்கப்புறமா தவழனம்னு சொல்லி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் குந்திக்கு உக்காருன்னு சொல்லி கொடுக்குறான், அப்புறம் பிடிச்சிட்டு நில்லுன்னு சொல்லி கொடுக்குறான், அப்புறம் பிடிச்சிட்டு நடன்னு சொல்லி கொடுக்குறான், அதுக்கப்புறம் கையை விட்டுட்டு நடக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறான், விழுந்த உடனே எழுந்துருன்னு சொல்லி கொடுக்குறான், விழுந்த உடனே மனசு ஒடிஞ்சு போய் நம்ம விடலை, விழுந்த உடனே திருப்பி எழுந்துக்கணும், ஹரி சொல்லித்தரோம். இந்த குழந்தைகள்லாம் விழுந்து 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 எழுந்துக்கும், நம்ம எல்லாம் ஒரு தடவை விழுந்தா அடுத்த நடக்கிறது 3 நாள் ஆகும், அன்னைக்கே விழுந்துட்டேன். அப்போ அந்த குழந்தைக்கு வலிக்கலையா, அந்த குழந்தைக்கு தெரியலையானா அதான் ஜாகிரதையாக காப்பாற்றின்றிருக்கான் ஹரி. ஹரி சகாயம் பண்ணிண்டே இருக்க, ஆச்சரியமாக சகாயம் பண்ணிண்டே இருக்க, அது விசேஷமாக சகாயம் பண்ணுறார். அப்போ அந்த ஹரியினுடைய சகாயத்தை அனுபவிக்கிறது நம்முடைய தர்மம், ஹரியினுடைய சகாயத்தை அனுபவிக்கணும், அதுதான் நம்முடைய பிராதான்யமான தர்மம். ராதிகிருஷ்ணன் ஒரு நிமிஷம் கிட்டணம் பத்மநாபா. அப்ப இந்த ஹரி சகாயம் பண்ணிட்டு இருக்கார், குழந்தையா இருக்கும்பொழுது பல விஷயங்கள் சகாயம் பண்றார், அது இல்லாதபடி டெய்லி சூரிய வெளிச்சம், 10 பைசா செலவு இல்லாம ஒரு வெளிச்சம் வந்துட்டு இருக்கு, ஆச்சரியமா காற்று, நிறைய விஷயங்களுக்கு நம்ம பைசா கொடுக்கறதே கிடையாது, நிறைய விஷயங்களுக்கு உலகத்தில் நம்ம மூச்சு சுவாசிச்சுட்டு இருக்கோம், வெளில விடுறோம், அது ரீஃபைண்ட் ஆகி வருது, அதுக்கு பைசா கொடுக்கறது இல்லை, பாஷைகள் பேசுகிறோம் உள்ளுக்குள்ளேயும் சிந்தனை வருது, இந்த சிந்தனைக்கு பைசா கொடுக்கறது இல்லை, நிறைய விஷயங்கள்லாம், நிறைய விஷயங்கள், எல்லா விஷயமே ஹரி சகாயத்தினாலே தான் நடக்கிற. இந்த பூமி நம்மளை தாங்கிட்டு இருக்கு அவ்வளோ அழகா, ஆச்சரியமா பகல் இரவு வருது, இந்த பகல் இரவு வர்றதுக்கு நம்ம ஒன்றும் பைசா கொடுக்கறது இல்லை, அதுக்கு டாக்ஸ் எல்லாம் பே பண்றது, கொஞ்ச நாள் ஆச்சுனா அதுவும் கேட்பாலும் தெரியாது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் ஹரிசகாயம் பண்றான், ஒவ்வொரு வயசு வந்தவுடனே அந்தந்த காலங்கள்ல பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்லி கொடுக்கறான், எவ்வளவு வந்தோடனே எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுக்கறான், கல்யாணம் பண்ற விஷயங்கள், கல்யாணம் குழந்தை பெற்றுக்கிற விஷயங்கள், குழந்தைய சமக்கிற விஷயங்கள், இப்படி இந்த வம்சவிருத்தி இப்படி சகாயம் மட்டும்தான் ஹரி பண்ற. இந்த ஹரியனுடைய சகாயத்தை உணரணும், அனுபவிக்கணும், அப்படியே வாழணும், இவ்வளவுதான். அப்ப இந்த ஹரி இவ்வளவு பெரியவரா இருந்து நமக்கு சகாயம் பண்றா அப்படின்ற போது அவரை நினைக்கிறது தானே உத்தரம். அவர் நினைச்சுட்டே இருக்கான். இந்த ஹரியுடைய கிருபை வார்த்தைகள்னாலே வர்ணிக்க முடியாதபடி இருக்கு. நிர்ஹேதுக கிருபை, வெறிதே அருள். நிர்ஹேதுக கிருபை, ஒரு காரணமே இல்லாம கிருபை பண்ணிட்டு இருக்கா. கண்ணால பார்க்க வைக்கிறார், காதால கேட்க வைக்கிறார், வாயால பேச வைக்கிறார், மூக்குனாலே சுகந்தம் துர்கந்தத்தை உணர வைக்கிறார், பசியா இருக்கார், பசிக்கு ஆகாரமா இருக்கார், இந்த உடம்பெல்லாம் அழகா டிசைன் பண்ணிருக்கார், கை இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும், எல்லாம் அழகா டிசைன் பண்ணிருக்கார். நமக்கெல்லாம் ஒரு தலைமுடியெல்லாம் கொடுத்துருக்கார், ஸ்டைல் பண்றதுக்கு முடியே கொடுக்கலன்னா ஸ்டைல் பண்ணுவோம். எல்லா விதத்திலையும் ஹரி நமக்கு பரம உபகாரம் பண்ணிட்டு இருக்கார். காரணமே இல்லாத உபகாரம், பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காத உபகாரம். இப்ப மற்றவாழ்க்கா நம்ம ஒரு ஹெல்ப் பண்றோம்னா பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்கிறோம். பகவான் ஒரு பிரயோஜனத்தையும் நம்மிடத்துல எதிர்பார்க்கறது இல்லை. அப்ப இவ்வளவு ஹரி பண்ணிட்டு இருக்கான், அப்பயே நமக்கு சமாதானம் இல்லை. ஒரு கேள்வி வர்றது, எல்லாம் ஹரி இவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்கா, அப்பயே நமக்கு சமாதானம் இல்லை, அப்பயே நமக்கு நிம்மதி இல்லை, அப்பயே நமக்கு சாந்தம் இல்லை, அப்பயே நம்ம ஏன் ஒரே ஒரு சித்தியில இருக்க மாட்டேங்கிறோம். ஒன்னு ஒரே ஆர்வம், இல்லாட்டி ஒரே துக்கம், இல்லாட்டி ஒரே வெறுப்பு, இல்லாட்டி ஒரே கோபம், இல்லாட்டி ஒரே குழப்பம், ஒரே கவலை, ஒரே மாதிரியா இருக்க மாட்டேங்கிறோம். ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். ஒரு நாள் சொல்றோம் ஒரே கவலையா இருக்குன்றோம், ஒரு நாள் சொல்றோம் ஒரே கோபமா இருக்குன்றோம், ஒரு நாள் சொல்றோம் ஒரே சந்தோஷமா இருக்குன்றோம், ஒரு நாள் சொல்றோம் ஒரே வெறுப்பா இருக்குன்றோம். அப்ப மொத்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த ஒரே மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு புத்தி நமக்கு வரமாட்டேங்கிறது. இந்த ஒரே மாதிரி இருக்கிறதா சமத்துவம் யோகம் உச்சதே. சமத்துவமா இருக்கணும். ஒரே மாதிரி இருந்துட்டோம்னா இந்த வாழ்க்கையில பகவான் நமக்கு பண்ணிட்டு இருக்கிற பரம உபகாரங்கள் எல்லாம் நன்னா புரியும். புரிஞ்சுடுத்தனா எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கலாம். மீண்டும் கலந்த வார்த்தைகள். அந்த ஹரி இவ்வளவு காரியங்கள் பண்ணிட்டு இருக்கார், அவரை புரிஞ்சுக்கணும். அவர் எனக்கு சகாயம் பண்றார்னு தெளிவா மனசுல எழுதி வச்சிருந்தோம். ஹரி எனக்கு நல்லதுதான் பண்றா, ஹரி எனக்கு சகாயம் பண்றா, ஹரி எனக்கு நிச்சயமா சகாயம் பண்ணுவா. கடைசி மூச்சடங்குற வரைக்கும் லோகமே நம்மளை ஒதுக்கி தள்ளினாலும் ஹரி நமக்கு பண்ற சகாயம் யாராலையும் கெடுக்க முடியாது. நல்லா ஞாபகம்ங்க. இப்ப பிரிஷா மழை வந்தது, எல்லாரும் என்ன போறதோ ஏதா போறதும் ஹரி அழகா சகாயம் பண்ணி ஒரு இடம் கொடுத்து, நீங்க எல்லாம் அப்பப்ப வானத்தை பார்த்து மழை பெய்யறதான் பார்க்க முடியாதபடி அழகா ஆத்துக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரோ. நிறைய பேருக்கு வேற போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி மழையை நிறுத்திடலாமா அப்படின்னு. நானும் மழையை நிறுத்துறதுக்காக வரேன் திருவனந்தபுரத்துக்கு. காலக்ரமத்துல போன வாட்டினா அப்படி அத்தியாவசியம் இருந்தது, இந்த வாட்டி அக்னிஷத்துல மழை பெய்யறதுனா கொண்டாட வேண்டாமா, அப்ப போய் மழையை நிறுத்தி ஒரு உபன்யாசம் பண்ணுவாரா. மழை பெய்யறதுக்கு ஊர் முழுக்க வர்ண ஜபம் எல்லாம் ஜெபிச்சுண்டு, ஆழிமழை கண்ணாலாம் ஜெபிச்சுண்டு, நன்னா மழை பெய்யணும், லோகத்துல ஜனங்கள் நன்னா இருக்கணும்னு தமிழ்நாட்டுல எல்லாம் கோவில் கோவிலா வர்ண ஜபம் ஜெபிச்சுட்டு இருக்கா. மழை வேணும், மழை வேணும், மழை வேணும் பயந்து நடுங்கிண்டு, ஒரு வாய் குடிக்கிறதுக்கு ஜலம் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு பயந்து நடுங்கிட்டு இருக்கா. இவ பகவத் கிருபையினால ஜோரா ஒரு மழை பெய்யறது அப்படின்னா அந்த மழையை அனுபவிக்கணும், அந்த மழையும் நமக்கு சகாயம் பண்றதுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மாத்திக்கணும். அதனாலதான் பகவான் இப்படி இடத்த கரெக்டா எந்த இடத்துல நம்ம சத்சங்கம் பிளான் பண்றோமோ அதுக்கு நேர் எதிர்க்கு எங்கேயோ தள்ளி வச்சா கூட வென்யூ மாறி போயிடும், தேடணும் இல்லையா. அதுக்காகவே பகவான் முன்னாடியே இவாத்துக்கு நேரம் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணா அங்க வைக்கிற நேர வாத்த இவ்வளவு பெரிய ஹாலையும் கொடுத்துட்டான். எல்லாம் முன்னாடியே ஹரி பிளான் பண்ணி வச்சிருக்கான். அது அவளுக்கும் ஆசை இருந்தபடி அங்க வைக்கிறது இங்க வச்சா நல்லா இருக்குமே, அவளுக்கு போன மாதிரி ஆசை இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா. அது இந்த வாட்டி மழை பெஞ்சு நல்லா வசதியா போயிடும். அப்பா அதான் பகவான் மழை பெய்யறதுனாலும் யாரோ ஒரு பக்தைக்கு வசப்பட்டு தான் பண்றான், யாரோ ஒரு பக்தனுடைய வேண்டுதலுக்காக தான் லீலைகள் எல்லாம் பண்றான். அப்ப ஹரி நமக்கு சகாயம் தானே பண்ற இந்த ஒரு விஷயத்துலயே. அதுக்கு உள்ள லைட் எல்லாம் போட்டு ஃபேன் எல்லாம் போட்டு ஜம்முன் உள்ள வாங்குவோம், உட்காரு இவ்வளவு சாரியும் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அப்ப ஹரி சகாயம் பண்றதுனால தானே இப்படி அப்படியே நிர்கதியா விடலி. அதுக்கு சொல்ல வரேன், மழை கொட்டுறது, எங்க போவோம், என்ன பண்ணுவோம், திருநெல்வேலி எங்க சத்சங்கம் பண்ணுவோம்னு நிர்கதியா விடாம கதி இருக்குன்னு காட்டுறான் இல்லையா. அப்ப ஹரி நமக்கு சகாயம் தானே பண்றான். சாதாரணமா நமக்கு தோணும் மழை கொட்டுறது விரோதமா இருக்கே, சத்சங்கம் அப்படி நடக்க போறது அப்படின்னு தானே யோசிப்போம். ஆனா ஹரி அதுக்கு ஏற்கனவே ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சுட்டு தான் மழையை பெய்யிருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கஷ்டம் வந்த உடனே அதுக்கு ஒரு சகாயம் இல்லை, ஒரு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கஷ்டத்திலேருந்து தப்பிப்பதற்கான விஷயங்களை பண்ணி வச்சுட்டு தான் அடுத்த நம்ம பிராரப்த கர்மான ரூபமா ஒரு பிரச்சனை வருது. அதனால ஹரி நமக்கு பரம உபகாரம் அன்றும் இன்றும் என்றும் பண்றார். இது புத்தியில நன்னா ஞாபகம், பகவான் நமக்கு உபகாரம் பண்ணிட்டு இருக்கா, உபதிரவம் பண்றது இல்லை. நாம உபதிரவத்தை வாங்கிண்டா கூட அந்த உபதிரவத்திலேருந்து நம்மளை மீட்டு அதை உபகாரமா மாத்தி விடுறது ஹரியுடைய தர்மம். அப்ப அந்த உபகாரத்தை நாம அனுபவிக்கணும். ஹரி பலவிதமா உபகாரம் பண்றார், இப்படிதான் பண்ணுவாருன்னு நம்ம தீர்மானிக்கலாம் முடியாது. எனக்கு இந்த மாதிரி உபகாரம் வேணும்லாம் சொல்ல முடியாது. சத்சங்கம் நடக்கணும் நம்ம கேட்கணும், அவ்வளவுதானே. அது அங்க நடந்தாருன்னு இங்க நடந்தாருன்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய டென்ஷன், சார் எப்படி போடுவான், மழை பெய்யறது, மழை பெய்ஞ்சா என்ன பண்ணணும், வேற சாமியானா கட்டலையே, பகவான் வீடே கட்டி வச்சிருக்காரு, சாமியானா கட்டணும். அப்ப பகவான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அப்ப ஹரியோட பிளான் எல்லாம் தி பெஸ்ட், நல்லா புரியுது, தி பெஸ்ட். நம்ம பிளான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம, நாம டென்ஷனே எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் எல்லாம் தான் பண்றா. நம்ம அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அவர் எந்த இடத்துல நம்மளை வைக்கிறாரோ அந்த இடத்துல அப்பொழுத வாழ்ந்துட்டு போயிடும். மர்க்கட நியாயம், மார்ஜார நியாயம், பூனைக்குட்டி நியாயம்னு பேர், குரங்கு நியாயம், பூனை குட்டி நியாயம். இந்த பூனைக்குட்டியை கவனிச்சு பார்த்தோம்னா அது எதை பத்தியுமே கவலைப்படாது. இந்த தாய் பூனை என்ன பண்ணும், ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் வைக்கும், ஒரே இடத்துல தன் பூனைக்குட்டியை வைக்கவே வைக்காது. வச்சுட்டா நாய் ஏதான் தூக்கிட்டு போயிடும், பட்சிகள் ஏதானும் வந்து கொத்திடும்னு தெரிஞ்சு அப்பப்ப இடம் மாத்திட்டே இருக்கும். இந்த குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டே இருக்காங்க இல்லையா, அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும். தான் பூனைக்குட்டிய வச்சது யாருக்கா தெரியறதா, யாராவது கவனிச்சுட்டாளா, அங்க ஏதாவது எறும்பு இருக்கா, அங்க யாராவது மனுஷன் நடமாடுறாளா, அங்க ஏதாவது நாய் நடமாடுறதா, எல்லாம் பார்த்துட்டு சரி சரி உடனே இடம் மாத்திட்டே இருக்கும். ஒரு ஸ்திதியில வரைக்கும் அந்த இடத்த மாத்திட்டே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த பூனை பண்றது குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, அதான் தன் குழந்தைய ரட்சிக்கிறதுக்கு சுத்தின்றே இருக்கு இல்லையா. இதுக்கு சுத்தனம்னு சொல்லி கொடுத்த ஹரியா நம்மளை சுத்தாம இருக்க போறான். நம்ம போய் பத்மநாபர் கோவில போய் சுத்துறோமோ இல்லையோ, காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் தூங்கும் பொழுது நம்ம அந்திம காலம் வரைக்கும், அந்திம காலம் கழியத சரீரம் விடுற சமயத்துல கூட ஹரி நம்ம பிரதட்சணம் பண்ணிட்டு தான் இருக்கான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, குட்டி போட்ட பூனை கணக்கா ஹரி நம்மளையே சுத்தி சுத்தி வர. அப்ப ரக்ஷகன் நம்மளை சுத்தி வரும் பொழுது நம்ம ஏன் பயப்படணும், நம்ம ஏன் கவலைப்படணும், நம்ம ஏன் புலம்பணும், நம்ம ஏன் அழணும், நம்ம ஏன் டென்ஷன் எடுத்துக்கணும், நம்ம என்ன ஆக போறதோன்னு ஏன் கதறணும். இப்ப முட்டாள்தனம் தெரியறதா இல்லையா, இது முட்டாள்தனம் உணர்வு வைக்கிறதுக்காக தான் இந்த அஞ்சு நாள் சத்தமே சத்சங்கமே. முட்டாள் மாதிரி அழாத, முட்டாள் மாதிரி புலம்பாத, முட்டாள் மாதிரி கதறாத, முட்டாள் மாதிரி கலங்காத, முட்டாள் மாதிரி அடுத்ததாக்கிட்டா சிச்சோன்னு புலம்பின்னு இருக்காத, நீ நீயா இரு, ஹரி தன் கர்மாவை பண்ணுவார். அப்ப இது புரியணும் அப்படின்னா பக்தி பண்ணணும். ஹரி எனக்கு எல்லாம் பண்றா, ஹரி எனக்கு எல்லாம் பண்ணியிருக்கா, எனக்கு எல்லாம் பண்ணுவார். அது ஹரியோட தலையீட்டு சொல்லணும் இல்ல. சில பேர்லாம் சொல்லுவா, யாரோ உடம்பு முடியாம ஆற்றம் எடுத்துருப்பா, எப்படி பண்ணிட்டு இருக்க, எல்லாம் தலையெழுத்து பண்ணி தொலை வேண்டியிருக்கு, பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ண முடியும், எப்படிடா போட முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி ஹரிக்கு ஒரு தலையெழுத்து, இந்த ஜீவர்களுக்கு சகாயம் பண்றது, வேண்டியதை பண்றது அப்படின்னு. அந்த ஹரி நமக்கு எல்லாம் பண்றோமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பக்தி. பக்தி எதுக்குடா அப்படின்னா, எனக்கு எல்லாம் அவர் பண்றா, இத்தனையும் அவர் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம புரியணும் இல்லையா. இந்த புரிஞ்சுக்கிறது தான் பக்தி. ஹரி பண்றான், இவா பண்ணா அவா பண்ணா, இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு, எனக்கு எவ்வளவு பணம் இருந்து நடந்தது நினைக்கிறோம் இல்லையா, இது பணத்தினால நடக்கல, ஹரியினாலே நடந்தது. 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, அதனால கல்யாணம் பண்ணிட்டேன் பொண்ணுக்கு யாராவது சொல்ல முடியுமா, 10 லட்சம் பணத்தாச்சும் பொண்ணு கல்யாணம் பண்ணிட முடியுமா, ஹரி கிருப வேண்டியிருக்கே. எத்தனையோ பேருக்கு 50 லட்சம் ரூபாய் தான் பணம் இருக்கு. இப்ப கூட ஹாங்காங்ல சைனால ஒரு பெண், அவளுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை, பணம் கோடீஸ்வரன் வைப்பா, அவளுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்ப பத்திரிகையில விளம்பரம் கொடுத்துட்டாரு, என் பொண்ணுடைய மனசை மாற்றி யார் கல்யாணம் பண்ணிக்கிறாலும் அவளுக்கு பாதி சொத்தை எழுதி வச்சிருவேன்னுட்டான். எத்தனையோ பேர் வந்து முயற்சி பண்ணான், கடைசி வரைக்கும் நடக்கல. அப்பா கிட்ட சொல்லிட்டு, அப்பா நீ என்ன பண்ணாலும் என் மனசு மாறாதுன்னுட்டான். கோடீஸ்வரன், பரம கோடீஸ்வரன், ஊர்ல பாதி அவாழ்து. ஆனா பரம கோடீஸ்வரனா இருந்து கல்யாணம் நடக்கிறது ஹரி நடத்தணும் இல்லையா? அப்ப நம்ம இதெல்லாம் இதெல்லாம் அதனால நடந்தது, அதனால நடந்தது, அவளால நடந்ததுன்னு சொல்றோம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் காரணமா அந்தரியாமி ஹரி நடத்துற. இத புரிஞ்சுக்கிறதுக்கு பக்தி தான். பிரகலாதன் பண்றான் இல்லையா? அப்பா கடல்ல தூக்கி போட்டா ஒன்னும் ஆகல, எப்படா தப்பிச்சேன்னா ஹரி காப்பாத்தினா. ஏண்டா பாம்பு கடிச்சவனுக்கு ஒண்ணும் ஆகலையாடா, ஹரி காப்பாத்தினா. ஏண்டா நெருப்புல தூக்கி போட்டாலே உனக்கு சுடலையாடா, சுடலை. எப்படிரா சுடாம இருக்கு, எங்களுக்கெல்லாம் கை வச்சா சுடுறதையாடா, உனக்கு எப்படிரா சுடலை, ஹரி சுடாம பண்ணிட்டான். ஏண்டா அவங்க அப்பா இவ்வளவு படாத பாடு படுத்துனுக்கான, விஷத்தை குடிக்க சொல்றானே குடிக்கிறியாடா, எப்படிரா தைரியம்னா ஹரி பார்த்துட்டு இருக்கான். விஷத்தை குடிக்க செத்து போயிட மாட்டியாடானா, ஹரி சங்கல்பம் இருந்தா உச்சரோட இருப்பேன். எல்லாம் ஹரி 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 ஹரி. இது தவிர அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியல பிரஹ்லாதனுக்கு. அதுபோல என் வாழ்க்கையில நடக்கக்கூடியது எதுவோ அது எல்லாம் ஹரிக்கு தெரியும், ஹரி நடத்துறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குத்தான் பக்தி. அந்த பக்தி பலவிதம், ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், மர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அவனுடைய கதைகள் எல்லாம் கேட்கறது ஒரு விதமான பக்தி. அவன் கேட்க கேட்க என்ன ஆகும்னா, ஹரி இப்படிதான் அவளுக்கெல்லாம் பண்ணார் அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்புறம் இதை எனக்கும் பண்ணுவா, அது வேணும் இல்லையா, எனக்கும் இது உண்டுன்னு நம்பிக்கை வரணுமே. அவளுக்கெல்லாம் பண்ணுற எனக்கு எங்க பண்ண போறா அப்படின்னு தோணாதபடி எனக்கும் பண்ணுவார். அவர் என்னெல்லாம் பண்ணுவார்னு ஒரு கேள்வி கேட்டா, இத்தனை பேருக்கு இவ்வளவு பண்ணியிருக்கா அப்படின்னா, ஏதாவது கடையில போய் சொல்றோம், யாருக்கிட்ட இந்த நல்ல சாரி வாங்கணும், இல்லாட்டி நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு போங்கோ, நாங்கள் ரொம்ப வருஷமாக வாங்கிட்டு இருக்கோம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, சீப்பாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. அப்போ அனுபவப்பட்டவா சொன்னால் அந்த இடத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து நாங்கள் போய் சாப்பாடு வாங்குறோம், ட்ரெஸ் வாங்குறோம், எதுவும் ஒன்று. அந்த மாதிரி இந்த ஹரியினால் பிரயோஜனப்பட்டவர்கள் விஷயத்தை சொல்லும் பொழுது, சரி நம்மளும் இப்போ ஹரின்ற ஒரு கடைக்கிட்ட போனோம், ஹரின்ற ஒரு பலசரக்கு கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், யார் என்ன போனாலும் எவ்வளோ வேணாலும் அங்கே கிடைக்கும். அது அவளுக்கு தேவையானது அழிஞ்சிக்கலாமா, எடுத்துக்கலாம் ஜோரா. அது இப்போ இந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டை சொல்லலாம் பார்த்தா, ஒரு வண்டியை வேலை கொடுத்துருவோம், உங்களுக்கு வேணும் நீங்களே எடுத்துக்கொண்டு வாங்கும். இங்கே எல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம், பிஸ்கட் வேணுமா எடுத்துக்கோங்க, வாஷிங் பவுடர் வேணுமா எடுத்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய் வேணுமா எடுத்துக்கோங்க, கடைசியாக பில்லை கட்டிடுங்க, எல்லாம் எடுத்துக்கோங்கன்ற இல்லையா? அந்த மாதிரி ஹரின்றது பெரிய டிபார்ட்மெண்ட்டல் ஸ்டோர், எல்லாம் நிறைஞ்சிருக்கோம், உங்களுக்கு என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துக்கலாம். ஹரிக்கிட்ட கிருப்பையே நீங்க தான் வாங்கிக்கிற, ஹரி கொட்டிட்டு தான் இருக்க, இவ்வளவு வேணும்னு தீர்மானிக்கிறது நாம தான், நம்ம தான் தீர்மானிக்கணும். ஒவ்வொருத்தரும் தான் தீர்மானிக்கணும், இது வேணும் அது வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும்னு. அந்த மாதிரி இந்த ஹரின்ற ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு, அது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அனுபவப்பட்டவா சொல்றதா, அவளுடைய அனுபவங்கள் அந்த ஹரி கொடுத்து, அதெல்லாம் தான் ஸ்ரவணம். அந்த ஹரியினுடைய பெருமையை பாடுறது கீர்த்தன பக்தி, அந்த ஹரியே நினைக்கிறது ஸ்மரண பக்தி, அந்த ஹரிக்கு அழகா அர்ச்சனை பண்றது அர்ச்சன பக்தி, அவனுக்கு சேவனம் பண்றது பாத சேவன பக்தி, அவனுக்கு நமஸ்காரம் பண்றது வந்தனா பக்தி, அவனுடைய வேலைக்காரனா இருக்கிறது தாஸ்ய பக்தி, அவனுடைய சகாவா இருக்கிறது சக்கிய பக்தி, அவனை சகாவா ஏத்துக்கிறது சக்கிய பக்தி, அவனுடைய சகாவா ஆகணும் ஆசைப்படுறது சக்கிய பக்தி, அவனிடத்துல குழந்தையான ஒரு பாவம் வச்சுக்கிறது வாத்சல்ய பக்தி, அவனையே நாயகனா பார்க்கறது ஆச்சரியமா பிரேம பக்தி, மாதுரிய பக்தி, ஆத்ம நிவேதன பக்தி, தன்னையே அவரிடத்துல ஒப்படைக்கிற அப்படி சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இது இல்லாதபடி பயம், துவேஷம், காந்தா பக்தி இப்படி எல்லாம் கூட நாரத மகரிஷி சொல்றார். இந்த பக்தி பண்றவா எல்லாருமே பக்தர்கள் தான். வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பக்தி பண்ணி 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 வாழ்ந்துட்டு போயிடும். சௌக்கியமா அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டோம்னா இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹரி இருக்கான், சகாயம் பண்றான், எப்பயும் இருக்கான், இதை புரிஞ்சுக்கான். அந்த பகவான் நம்ம கூட இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையே ஆனந்தம் தான். அதுதான் விசேஷம், அதுதான் சிரேஷ்டம். பக்தி சுலபம், தியாயஸ்வ நாராயணன் குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலால சொல்ற பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணன், பக்தி ரொம்ப சுலபம் அதை பண்ணு, நாராயணன விடாம தியானம் பண்ணு. இந்த பக்தி பண்றதுக்கு நீ எதையும் விட வேண்டாம், நீ பெருசா அவனை மாத்திக்கலாம் வேண்டாம், நீ புதுசா எதையும் எடுத்துக்க வேண்டாம், நீயா இருந்துண்டு அவனிடத்துல நம்பிக்கையை வச்சுண்டு, அவரை பத்தி கேட்டுண்டு, அவரை பத்தி பாடிண்டு, அவரை பத்தி நினைச்சுண்டு, அவருக்காக கர்மா பண்ணா, அதான் பக்தி. நீ பக்தி வந்து எப்படின்னா தானா நம்மள மாத்திடும், நம்ம மாறணும்னு அவசியமே இல்லை. பக்தி பண்ண பக்தி பண்ண பக்தி பண்ண இந்த பக்தி நம்மள மாத்திடும். அஜாமியன் மறந்து போய்தானே நாராயணான்னு கத்தினான், அந்த நாமஜபம் அவனுக்கு சத்சங்கத்தை கொடுத்து அவனுடைய புத்தியை மாத்தி அவனை பகவத் விஷயத்துல ஈடுபட வச்சது இல்லையா? அதுபோல இந்த பக்தி எதுக்காக பண்ணணும் அப்படின்னா நம்மள ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு. அப்பப்ப ரிப்பேர் பண்ணணும். இந்த காரு வண்டி எல்லாம் இருந்தா அப்பப்ப ஓவராலையும் கொடுப்பா, அதெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் டைட் பண்ணி ஆயில்லாம் விட்டு கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் அப்பா ஆடா வண்டி ஓவரால் பண்ண சூப்பரா ஓடுற சர்வீஸ் போயிட்டு தான் நன்னா இருக்கு. இந்த ஏசிலாம் அப்பப்ப சர்வீஸ் பண்ணணும், இல்லாட்டி சில்னஸ் நிறைய வராது. அப்புறம் உள்ளுக்குள்ளேயே தண்ணி குட்டின்னு இருக்கும், இந்த ஃபேன்லாம் சர்வீஸ் பண்ணி கட 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 சத்தம் போட்டுருக்கோம், நம்ம மனசும் அப்படி தான். அப்பப்போ சர்வீஸ் பண்ணலைன்னா இது இஷ்டத்துக்கு வம்பு பண்ணும், சர்வீஸ் பண்ணாத மிஷினரி மாதிரி ஒரு மாதிரி பண்ணிடும். இந்த மனசு அப்படியே சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்பப்போ, அதுக்கு தான் பக்தி. அந்த மனசை யார் அப்பப்போ சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்காளோ அவன் தான் பக்தன். சர்வீஸ் பண்ணுறது யார் ரொம்ப அனுபவிக்கிறானோ அவன் தான் பகவான். பக்தியும் பக்தனும் பகவானும் இதுதான். இவ்வளோதானா அச்சுச்சோ அப்படின்னு பயப்பட மாட்டேன், இனிமேல் ஆரம்பிக்க போதும். இந்த பக்தி பணம் ஹரி எல்லாத்துலேயும் இருக்கார், அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மம். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஜெகத் சிருஷ்டியை பற்றி சொல்லும்பொழுது பிரளயம் இருந்தது, பிரளய வெள்ளத்தில் பகவான் மட்டும் ஏகாந்தமாக இருந்தார், பகவான் தன் சங்கல்பத்தினால அவரோட நாதியில் அவர் கமலம் உற்பத்தி ஆச்சு, அந்த கமலத்தில் பகவானே தன் சங்கல்பத்தினாலே ஒரு பிரம்மதேவர் சிருஷ்டிச்சார், இப்படி ஜெகத் சிருஷ்டி ஆச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த விராட் புருஷ வர்ணனை எல்லாம் சுகபிரமன் சொல்லும் பொழுது எல்லாத்துலேயும் ஹரி இருக்கார், எல்லாமே ஹரிஸ்வரூபம் தான் அப்படின்னு தான் சொல்றார். கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அதே சுகபிரமே சொல்றார், அதே ஹரியே எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமியா சின்ன குட்டி கிச்சாவா சங்கச்சக்கர கதாமத்ம பாணியாக நீலமேக சாமலனாக சந்தாமரை பாதங்களோட சந்தாமரை கைகளோட சந்தாமரை கண்களோட சாட்சா மன்மத மன்மதனா இருக்கார். இப்போ அத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம், எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். படித்தவா படிக்காதவா, ஸ்திரீகள் பிராமணா அப்ராம்ணா பணக்காரா ஏழை, கோபத்தில் இருக்கிறவா பயத்தில் இருக்கிறவா, அவளுடைய சுவாவம் எப்படி இருந்தாலும் அவளுடைய புத்தி, எத்தனை பேர் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கா, மென்டலி டிசார்டர் குழந்தைகள் இருக்குது, எத்தனை பேர் பைத்தியம் பிடிச்சவா இருக்கா, இப்படி பலவிதப்பட்ட மனுஷாவை பார்க்குறோம். யாராக இருந்தாலும் அவளுக்குள்ள ஹரி உண்டு, எல்லாருக்குள்ளேயும் இந்த ஹரி சாஸ்வதம், இந்த ஹரி இருக்கா, இது உணர்ந்துட்டோம் அப்படின்னா சந்தோஷம். இது உணர முடிய மாட்டேங்கிறது, தெரிய மாட்டேங்கிறது, கஷ்டமா இருக்கு. அப்ப என்னதான் பண்றது, ஹரி இருக்கா, வேதம் சொல்றது ஒத்துக்கிறோம், வேதம் சொல்றது நம்புறோம், பெரியவா சொல்றா நம்புறோம். அப்ப இந்த ஹரி என்ன இறுக்கி பிடிக்கிறதுக்கு என்னடா வழி அப்படின்னா அதுக்கும் ஹரிதானே வழிகாட்டணும். பாகவதம் ராமாயணம் எல்லாம் நன்னாதான் இருக்கு, கிருஷ்ணலீலா கேட்கும்போது நன்னாதான் இருக்கு, ராமாயணம் கேட்கும்போது நன்னாதான் இருக்கு. ஆனா பிரத்யக்ஷத்துல கிருஷ்ணனோ ராமனோ பிரத்யக்ஷமா தெரியறது இல்லை, அது ஒன்று இருக்கு இல்லையா. நிறைய சொல்றா பாகவதத்துல லீலா, நிறைய சொல்றா ராமாயணத்துல ராம விஷயங்கள், எதுவும் தெளிவா ஒரு அனுமானம் தான் பண்ணிக்க வேண்டியிருக்கு. நம்ம பிரத்யக்ஷத்துல ஒரு ஆளை கூட்டி அவர் எப்படி இருக்கார் பாத்தியா அப்படின்னு ஆட முடியறது இல்லை, இப்படிதான் இருக்கார் பாரு, இதுதான் ராமனோட கண்ணு அப்படின்னு கையில ஒரு குச்சியை வச்சுட்டு பக்கத்துல ராமன் நிக்க வச்சுட்டு, இதுதான் ராமனுடைய கழுத்து, இதுதான் ராமனுடைய தலை அப்படின்னு ஸ்கூல்ல பாத்தியார் பாடம் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியறது இல்லை. உபன்யாசத்தை சொல்றோம், ஒரு அனுமானம் பண்ணிட்டு அப்படி வச்சுக்கணும். ஆனா அந்த அனுமானம் ஒரே மாதிரி வர்றதில்லை, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் கிருஷ்ணலீலா வர்ணிக்கும் பொழுதோ பகவானுடைய பாதாதி கேசம் வர்ணிக்கும் பொழுதோ இந்த அனுமானம் தப்பி போயிடுறது. சமயத்தை நெட்டையா பார்க்கறோம், சமயத்தை குட்டியா பார்க்கறோம், சமயத்தை ரவுண்டா பார்க்கறோம், நமக்கு பிடிச்ச வாளுடைய அங்க லட்சணங்களை அது மேல ஆரோபிச்சுட்டு பார்க்கறோம். ஒரு கலப்படமா இருக்கு, ஒரு தெளிவா இப்படித்தான் அப்படின்னு ஒரு தியானம் சித்திக்கிறது இல்லை. அப்ப என்னதான் பண்றது அப்படின்னா அதுக்காகத்தான் கோவில்கள்ல அர்ச்சாவதார மூர்த்திகள் ஒரே மாதிரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் அஞ்சு வயசுல பார்த்தாலும் பத்மநாபர் அப்படியேதான் படுத்துட்டு இருந்தார், 55 வயசுல பார்த்தாலும் அப்படியேதான் படுத்துட்டு இருக்காரு. 2 லட்சம் கோடி வேணா தெரியாம தெரிஞ்சது தெரியல, 100,00,000 கோடி முன்னாடி இருந்தது, இப்பயே இருக்கு. அப்ப தெரியல, இப்ப தெரிஞ்சு கொடுத்து. அப்ப தெரிஞ்சது சில பேருக்கு, தெரிஞ்சது இப்ப பல பேருக்கு தெரிஞ்சு கொடுத்து. ஆனா உள்ள இருக்கிற வசதி இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் ஒரு 105 வயசு ஆகி நம்ம போய் பார்த்தாலும் பத்மநாப பொசிஷன் மாற்ற போடுறதே இல்லை. ஒரு கையில தாமரை வச்சுட்டு, ஒரு கை சிவபெருமான் தலையில வச்சுட்டு, இந்த 3 வாசல் இப்படிதான் பார்க்க போறோம். அப்ப இது தியானம் பண்றது சுலபம் தானே. இந்த மூர்த்தியை தியானம் பண்றது கிருஷ்ணா ராமா அப்படி ரசிக்கணும்னு பொழுது, உடுப்பி கிருஷ்ணனையோ, பாண்டுரங்கனையோ, பூரி ஜெகநாதனையோ, பத்மநாபா அப்படின்னா டக்குன்னு இந்த பத்மநாப ரூபம் வருது. நம்ம பெருசா தியானம் பண்ணி காட்டுக்கு போய் தபசு பண்ணி ஆகாரத்தெல்லாம் விட்டு துருவனை மாதிரி ஹிருதயத்துல பிரத்யக்ஷமா பார்த்துட்டு தியானம் பண்றதுக்கு நமக்கு சமயம் இல்லை, ஆசை இல்லை, ஸ்ரத்த இல்லை, முடியாது. இருக்கிறது கலியுகம். 1008 வேலைகளுக்கு நடுவில் சுவாமியை பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த கோவில்களில் இருக்கிற அர்ச்சாவதார மூர்த்தி நமக்கு பரம சுலபம். இது தியானம் பண்றது ரொம்ப ஈஸி. பத்மநாபா அப்படின்னா தனியா உட்கார்ந்து வர்ணிக்கணுமா உங்களுக்கு? அனந்தபுரத்துல இருந்து ஒரு 2-3 தடவை பார்த்தா கூட பத்மநாபர் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? ஏன்டா மனசுல பதிஞ்சு போயிடுது. இப்ப டெய்லி அதே மூர்த்தியை பார்த்து 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 பழக தானாகவே இந்த மூர்த்தி விடுதான் மனுஷால மாதிரி இழைக்கிறது, குண்டாகிறது, வயசாகிறது, இல்லாம போகிறதுன்ற ஒரு கஷ்டம் அர்ச்சாவதார மூர்த்திக்கு கிடையாது. ராமவதாரம் கிருஷ்ணவதாரத்து கூட அது உண்டு. ராமன் 10 வருஷ சகஸ்ராணி 10 வருஷ சதானிச்சான் 11,000 வருஷங்கள் கழிச்சு தன் திருவடி ஜோதிக்கு எழுந்துள்ளினார் அப்படின்னு ராமாயணம் சொல்றது. கிருஷ்ணன் 125 வருஷங்கள் பூமியில இருந்தா அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு சரீரத்தோட கிளம்பிட்டா அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆனா பத்மநாப ரூபம் அப்படியேதான இருக்கு. 18 அடி அப்படியேதான் இருக்கு. நம்ம கண்ணாடி போடாம போடாம பார்த்த காலத்தையும் அப்படியேதான் இருந்தார். கண்ணாடி போண்டு பாக்குற காலத்தையும் அதேதான் இருக்க. வெயிலா இருந்து அப்படியே விசரத்து வழிஞ்சுண்டு இல்லை, மழை காலமா இருந்தா இருமிண்டு இல்லை, குளிர் காலமா இருந்தா இறுக்கி போத்துண்டு இல்லை. ஒரே ஸ்திதி, வெயிலோ மழையோ குளிரோ. 100,000 பேர் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கார், 5 பேர் நின்னாலும் ஒரே மாதிரி இருக்கார். சமத்துவமா இருக்கார். யார ரொம்ப சமத்துவ மூர்த்தி அப்படின்னா கோவில்கள்ல இருக்கிற அர்ச்சாவதார மூர்த்தி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காரு. பணக்காரன், ஏழை, எல்லாருக்கும் ஒரே ஸ்திதி. இப்ப ராஜா ஏகாந்தமா போய் பத்மநாபரை பாக்குறார், நம்ம கூட்டத்தோட போய் பாக்குறோம். ஆனா அது பாக்குற பத்மநாபன் என்னமோ அதே தானே. பொசிஷன் ஒன்றும் மாற்றம் கிடையாது, அலங்காரத்துல ஒன்றும் மாற்றம் கிடையாது, அப்படியேதானே. இல்லாட்டி வேட்டுக்கோ ஆறாட்டுக்கோ பத்மநாபர் வெள்ள வர எல்லாரும் ஒரே மூர்த்தியை தானே பாக்குறோம். அவாவா ஸ்திதி எப்படி இருந்தாலும் அவர் காட்சி கொடுக்கறது ஒரு மாதிரிதானே இருக்கு. அப்ப இந்த அர்ச்சாவதார மூர்த்தி தான் கலியுகத்திலே நமக்கு உகந்த உத்தமமான மூர்த்தி. அந்த மூர்த்தியினிடத்திலே பக்தி பண்ணிட்டாலே கிருஷ்ணாவதாரம், ராமவதாரம், நிருசிம்ம அவதாரம் இதெல்லாம் நன்னா பிரத்யக்ஷமா புலப்படும். தனியா அதெல்லாம் பாகவதமா வாசிண்டு கேட்டுண்டு கற்பிதம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அர்ச்சாவதார மூர்த்திகளிடத்துல பூரண நம்பிக்கை வெக்க 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 தசாவதாரத்தையும் அந்த மூர்த்தி காட்டிடும். தனியா பிரயத்தனப்பட்டு நிருசிம்மரை பார்க்கறது பிரகலாதனா மாற வேண்டாம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி கஜேந்திரனை காப்பாற்ற ஸ்ரீஹரியை பார்க்கறதுக்கு கஜேந்திரனா காலில் முதல்ல கடிக்க வேண்டாம். நன்னா ஞாபகம் வச்சு முதல்ல கடிக்கணும் இல்லை, பரவாயில்ல ஹரி அங்கேயே இருக்கட்டும், நான் கஷ்டமோ நஷ்டமோ இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு சொல்லுவேன். என்னுடைய ஒரு முதல்ல வந்து என் காலை கடிக்கட்டும், நான் ஆதி பீஜாயன் கட்டி பார்க்குறேன். யாருக்கா தைரியத்துக்கு கை தூக்குங்கோ, அப்படி டெஸ்ட் வேணா பண்ணி பார்க்கலாமா? எங்கேயா ஒரே ஒரு முதலைய பத்மதீர்த்தத்தை இறக்கி விட்டுவிட்டோம், ஒவ்வொருத்தரையும் இறக்குவோமா? யார் இறங்குவா? ஒருத்தர் இறங்க மாட்டோம், இறங்க மாட்டோம். இல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு தோணுமா? தோணாது. சத்தியமா பயந்தா வரும், சரி காப்பாற்றுவார்னு பூர்ண நம்பிக்கை இருக்குவாங்க, இறங்குவோம். அது எத்தனை பேர் வருவான்னு தெரியாது. அதுக்குள்ள அடிப்படை அடி வருவான்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும், நான் இறங்குவேன்வா. எதனா ட்ரெயின் டிக்கெட் மாதிரி அட்வான்ஸ் புக் பண்ணி எனக்கு கையில் கொடுக்க முடியும். உனக்கு ஹரி வருவா, விவிஐபி பாஸ் கொடுத்துட்டா வர வைக்க முடியும். அப்படி வர வஸ்து இல்லையே, திடீர்னு அடு அவராக வரக்கூடிய வஸ்து ஆச்சு. அப்ப இந்த அர்ச்சாவதார மூர்த்தியினிடத்துல நம்முடைய நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் அதிகமாக 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 அந்த மூர்த்தியே நமக்கு பலவிதமான பாகவத ராமாயண லீலைகளை பிரத்யக்ஷமா காட்டி கொடுக்கும், அனுபவபூர்வமா நமக்கு காட்டி கொடுத்து. அப்ப கலியுகத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, கோவில்களில் சிலாரூபமாக எழுந்துள்ளிருக்கின்ற அர்ச்சாவதார மூர்த்திகளிடத்துல பூரணமாக நம்பிக்கை வச்சு அதை அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கணும். இப்போ அப்படி கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஒரு ஆத்துக்காரை பிடிச்சுன்னு வாழணும் இல்லையா? ஒரு குழந்தைய பார்த்துட்டோம்னா அந்த குழந்தையோட சுகத்துக்காக வாழணும். நிறைய விஷயங்கள் ஏதோ ஒன்றத்தை பிடிச்சுண்டு காலத்தை ஓட்டும். அதுபோல அர்ச்சாவதார மூர்த்தியை இறுக்கி பிடிச்சுண்டு காலத்தை ஓட்டும். அது எந்த அர்ச்சாவதார மூர்த்தி? அடுத்து அது வருது, நிறைய அர்ச்சாவதார மூர்த்தி இருக்கு. கூடுமான வரைக்கும் புராண காலங்கள்லேருந்து சொல்லப்படுகின்ற அர்ச்சாவதார மூர்த்தி. ஏன்னா ப்ரூவ் ஆயிடுச்சு, சுவாமி ப்ரூவ் பண்ணிட்டார் தானே, இவா வாழ்க்கை இப்படிலாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு நமக்கு ப்ரூவான மூர்த்திகள். மகாபாகவதோத்தமர்கள் அந்த சுவாமியை மங்களாசாசனம் பண்ணி பாடியிருப்பார். அவளுடைய அனுபவங்கள் பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் அழகா தியானம் பண்ணி அந்த மூர்த்தி இடத்துல பெரிய பெரிய வரங்கள் எல்லாம் வாங்கிட்டு இருப்பார். அப்ப அந்த மாதிரி மூர்த்திகளிடத்துல பக்தி பண்ணும் பொழுது ஈஸியா மனசு லயப்பட்டுடும். இப்போ புதுசாக ஒரு மூர்த்தியை ஸ்தாபிதம் பண்ணி நம்ம கோவில்லாம் கட்டி பண்ணலாம், தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதில் அந்த சாநித்தியத்தை உணர்றதுக்கு நமக்கு லேட் ஆகும், நமக்கு பழக்கமாகணும் இல்லையா? நமக்கு பழகி போன ஒரு இடத்துல இருக்கிற நம்பிக்கை புதுசாக ஒரு இடத்துல டக்குன்னு வந்துடாது. ஒன்றும் இல்லை, ஹோட்டல்லையே சாப்பிட்ற இல்லாட்டி இந்த ஊர்லேயே எதாவது போலியங்கே வாங்குவேன். அந்த கடை தான் 40 வருஷமாக இருக்குது, அங்கே வாங்கலாம். புதுசாக திறந்துருக்கா பார்க்கலாம், ஒரு 10-15 நாள் போட்டோம், 2 மாதம் போட்டோம், யாராவது சொல்கிறத கேட்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அல்ப விஷயம், ஒரு வேளை சாப்பிட்டு பிடிக்கலாம், அடுத்த வேளை மாற்றிக்கலாம். ஆனால் அதுக்கே யாராவது பல வருஷங்களாக இருக்கு. இப்போ எல்லாமே பார்த்தா 100 வருஷம் கடந்த ஸ்தாபனம், 500 வருஷம் கடந்த, அதுதான பெருமையாக இருக்குது. லாங் டியூரேஷன் இருக்கக்கூடிய வஸ்துவுக்கு ஸ்பெஷல் மரியாதை. அதுபோல பெரிய பாகவதர்கள், மகாத்மாக்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், அந்த மாதிரி ரிஷிகள் இவர்கள்லாம் கொண்டாடி அனுபவிச்சு நிரூபணமான அந்த இடத்துக்குனவே அந்த இடத்துல பகவான் பிரத்யட்சமா லீலைகள் பண்ணிருக்க இடத்துல நம்முடைய மனசை கொண்டு வச்சுட்டோம் அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏர்போர்ட் இங்கே இருக்கு, நம்ம ஏர்போர்ட், நம்ம புதுசாக ஒரு ஏர்போர்ட்டை கட்டி அங்கே ஃப்ளைட் வரணும்னா எவ்வளவு செலவு? ஏற்கனவே ஏர்போர்ட் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குன்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு உள்ளே ஏறினா போதும், இவ்வளவுதான் வேலை. இல்லை இல்லை, எனக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை, தனியாக ஒரு ஃப்ளைட்டை ஏர்போர்ட்டை கட்டி ஒரு ஃப்ளைட்டெல்லாம் கொண்டு வந்து இறக்கிறதுலாம் கொஞ்சம் சமசாத்தியமான காரியம். அப்போ அர்ச்சாவதார மூர்த்திகள்லையும் புராண காலம் தொட்டு பெரியவர்கள் அனுபவித்து நிரூபணமான அர்ச்சாவதார மூர்த்திகளிடத்தில் நாம் பக்தி பண்ணும் பொழுது சுலபமாக அந்த பகவானுடைய சாநித்தியத்தை நாம் உணர்ந்துடுறோம். இப்போ ஆஃபீஸ்லேயே போனால் கூட எவ்வளோ இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தானே கேட்குறேன். எல்லா இடங்களையும் ஃப்ரெஷ்ஷாக ஆள் எடுக்கவே மாட்டான். ஏதாவது அல்ப சொல்ப வேலைக்கு ஆள் வேணா மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக எடுப்பான், அவள் தான் நைட்டே வேலை பண்ணுவான். ஏற்கனவே ஒரு வேலை நன்னா பண்ணிட்டுருக்கு, அதை இன்னும் நன்னா பண்ணணும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வேலை சரியாக போகலை, அதை சரி பண்ணணும்னா ஏற்கனவே அனுபவப்பட்டவர்களை தான் அந்த வேலைக்கு எடுக்கிறேன். அதுபோல கோவில்கள்லையும் இந்த புராணங்கள்லேருந்து வரக்கூடிய கோவில்களில் பிரத்யக்ஷ சாநித்தியத்தை பல ஜனங்கள் அனுபவிச்சிருக்கா. இவ்வளவு எதுக்கு சொன்னேன்னா, என்ன டாபிக் சொல்ல போகிறோன்றதுக்கு தான் நான் இன்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். அர்ச்சாவதார மூர்த்தியினிடத்தில் பக்தி, அந்த அர்ச்சாவதார மூர்த்தி வந்த விதம், அந்த அர்ச்சாவதார மூர்த்தியை அனுபவித்த பாகவதாளுடைய அனுபவம், அந்த அர்ச்சாவதார மூர்த்தியினிடத்துல நாம் பண்ண வேண்டிய பக்தி, அதான் பக்தியும் பக்தனும் பகவானும். இவ்வளவும் சொல்லிட்டு பத்மநாபனை சொல்லணும்னா, சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம், பத்மநாபா பத்மநாபா. பகவான் பத்மநாபன் பிரத்யக்ஷமா பல பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். தெரிஞ்ச பத்மநாபன் தானே, தெரிஞ்ச கதை தானேன்னு அஸ்ரத்தியா இருந்துறாது. தெரிஞ்ச பத்மநாபன் தெரியாத விஷயங்கள் பல உண்டு. அந்த மகாத்மாக்களுடைய பக்தி இதெல்லாம் தான் அனுபவிக்கணும். திவாகர ரிஷி, திவாகர ரிஷின்ற பேர் நன்னா மனசுல பதியணும் நமக்கு. ஏன்னா அவர் காரணம் கொண்டுதான் நமக்கு சியானந்தூர புறத்துல ஒரு ஜீவிதம் கிடைச்சிருக்கு. இல்லாட்டி இந்த ஊருக்கு என்ன ஒரு பெரிய மரியாதை சொல்லுங்க. பத்மநாபன்ன்றதை விட்டுட்டு திருவனந்தபுரத்தை பாருங்க, கேரளாவோட தலைநகர்ன்றனால ஒரு பெரிய மரியாதை வந்துடுமா? இல்லாடி ஏர்போர்ட் இருக்கு, ஸ்டேஷன்லாம் பக்கத்தில் இருக்குன்னு எல்லாம் வந்துடுமா. பத்மநாபன் வச்சுட்டா எல்லாமே பக்கத்தில் இருக்கு. இங்கே பத்மநாபன் இல்லை அப்படின்னு எடுத்து திருவனந்தபுரத்தை பார்த்தா இங்கே வாழறதுக்கு என்ன இருக்குன்னு தான் கேட்குது. பத்மநாபன் இருக்கிறதுனால தான் இது தலைநகரமாகவே ஆச்சு. பத்மநாபன் எடுத்தாச்சுன்னா இது தலைநகரம்ன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கூட காட்ட முடியாது. ஒரு மெட்ரோ சிட்டிக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டியும் இதில் கிடையாது. ஒரு கேபிட்டல் சிட்டிக்கு இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டியும் கிடையாது பத்மநாபனை தவிர. இன்னி வரைக்கும் கேரளாவோட கேபிட்டல் சிட்டி அப்படின்னு சொல்லணும்னா பத்மநாபன்ற ஒரு காரணத்தினால நாங்கள்லாம் கேபிட்டல் சிட்டியில் இருக்கோம், தலைநகரத்தில் இருக்கோம் அப்படின்னு பெருமையாக சொல்லலாமே ஒழிய வேற ஒரு குவாலிட்டியும் திருவனந்தபுரத்துக்கு கிடையாது. இவ்விடம் சேவை அளிக்கப்படும், அவ்விடத்தில் போலி கிடைக்கும், இதெல்லாம் அதிகாரம்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு கேபிட்டல் சிட்டிக்கான அருகதை கிடையாது. பத்மநாபனை வச்சுட்டு தான் ஊரே, பத்மநாபன் அஸ்திவாரமாக வச்சுட்டு தான் எல்லா விஷயங்களுமே. அப்போ இந்த பத்மநாபனிடத்துல அப்படி ஒரு பக்தி. திவாகர ரிஷி, திவாகரன் அப்படின்னா சூரியன் அர்த்தம். எப்பெல்லாம் சூரியனை பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் திவாகரன் நினைக்கணும். திவாகரன் நினைக்கும் பொழுதெல்லாம் பத்மநாபனை நினைக்கணும். எங்கேயோ இல்லை பத்மநாபன், எங்கேயோ இல்லை திவாகர முனி. ஆச்சரியமாக அந்த திவாகர ரிஷி ஜோரா பகவத் தியானம் பண்றார். புராணங்களில் சொல்லக்கூடிய சரித்திரம் இதெல்லாம், பிரம்மாண்ட புராணம், பத்ம புராணம், இதிலெல்லாம் ஆச்சரியமாக பத்மநாபனுடைய லீலைகள் காண கிடைக்கிறது. அதில் அந்த திவாகர ரிஷி ஆனர்த்தம் அப்படின்ற இடத்துல தபசு பண்றார். ஆனர்த்தம் அப்படின்னா துவாரகா. அந்த இடத்துல ஏகாந்தமாக பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்க, சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அதுபோல நித்திய அனுஷ்டானம் பண்ணிண்டு, சோடச உபச்சார பூஜையெல்லாம் பண்ணிண்டு, ஆகாரத்தை கூட நியமமாக சாப்பிட்டுண்டு, உஷக்காலத்தில் எழுந்துக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் என்னென்ன கர்மாக்கள் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் பண்ணிண்டு, அத்தியாச்சரியமாக ஏகாதசி விரதங்கள்லாம் இருந்துண்டு, சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் இந்தந்த காலங்களில் செய்ய வேண்டிய விஷயங்களை பண்ணிண்டு, சாதுர்மாசிய விரத சங்கல்பம் எல்லாம் பண்ணிண்டு, எல்லா விதத்திலையும் சாஸ்திரத்துக்கு விரோதமில்லாதபடி ஒரு பக்தி பண்ணிட்டு இருக்க. அந்த காலத்தெல்லாம் பிராமணன் இன்றைக்கும் நிறைய பிராமணாலாம் உண்டு. விடிய காலம்பரை 3-4 மணிக்கு எழுந்து பூஜை பண்ண ஆரம்பித்தான்னா மத்தியானம் 12-1 மணி வரைக்கும் பூஜை போகும். சரியாக சாஸ்திரப்படி பூஜை பண்ணால் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 மணி நேரம் மினிமம் வேணும். குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது 7-8 மணி நேரம் பண்ணால் தான் அந்த சாஸ்திரவோத்தமாக ஒரு பூஜை பண்ண முடியும். அவ்வளோ சிரேஷ்டம். அந்த மாதிரி பகுஸ்ரத்தையோட ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்கா, பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கா, ஹரிஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கா, பகவானை பிரத்யக்ஷமாக பார்க்கணும்னு பிரார்த்திச்சுட்டே இருக்கா. பகவானை பார்க்கணும், பகவான் அடையணும், பகவான் அனுபவிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணா போதும். பகவானை எனக்கு நீ காட்சி கொடுப்பா, பகவானை நான் உன்னோட பேசணும்பா, பகவானை நீ என் கூட பேசணும்பா, பகவானை உன்னோட கைகோர்த்து நடக்கணும்பா, பகவானை உன்னோட சிரிக்கணும்பா, பகவானே உன்னோட அழகாக விளையாடணும்பா, இப்படின்னு மனசுக்குள்ள அந்த ஆசை. இப்போ ஒரு கல்யாணம் ஆகிறதுனா ஆத்துக்காரர் இப்படிலாம் இருக்கும் ஒரு ஆசை இருக்கு இல்லையா? எதுக்காரோ இல்லையோ அது அடுத்த கதை. மனைவி இப்படிலாம் இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு, நடக்கிறாளோ இல்லையோ இருக்கு இல்லை. குழந்தை பிறந்தா ஒவ்வொருத்தரும் குழந்தை பெற்றுக்கும் போது லோகத்தில் யாரும் வளர்க்காத மாதிரி வளர்க்க போற கற்பனை எல்லாம் பண்ணுவா. கடைசியில எல்லா பிரிவாலும் வளர்த்த மாதிரி தான், 4 அடி 5 முத்து அவ்வளோதான். அந்த காலத்து அப்பா அம்மாவில் இதை மரப்பாச்சி பொம்மையை வாங்கி கொடுத்து அந்த காலத்தில் கம்ப்யூட்டரும் டேப்லெட்டும் வாங்கிடுது, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அவளும் நம்ம இன்சை தாங்க முடியாமல் பப்பர் மிட்டாய் வாங்கி கொடுத்தா, இந்த காலத்து அம்மா அப்பா பீஸா பர்கர் வாங்கி கொடுத்தா, அவ்வளோதான். இல்லை ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் நான் ஒன்றும் பார்க்கறேன். நானும் பார்க்குறேன் குழந்தை பெற்றுக்கிறவாள்லாம் 1008 கற்பனை இப்படி வளர்க்க போகிறேன், குழந்தைய திட்டமாட அடிக்க மாட்டேன், கடைசியில் அதே முத்து அதே திட்டு 1000 நல்ல வார்த்தைகள்லாம் கொஞ்சம் இவ்வளோதான். அதுக்கப்புறம் ஓனால் வருது, அப்புறம் புலம்புறது, சரி பண்ணிக்கணும்னு ஒரு இது பண்ணுறது, இவ்வளோதானே பண்ணிட்டு இருக்கோம். ஆச்சரியம், அந்த பகவானிடத்துல எனக்கு உன்னுடைய அனுபவம் வேணும்னு பிரார்த்திக்கணும். அகம்பாவத்தை விட்டுட்டு பிரார்த்திக்கணும். அகம்பாவத்தெல்லாம் பகவானை வளர்ச்சிட முடியுமோ? நான் எத்தனை நாளாக பக்தி பண்ணிருக்கேன், எனக்கு ஏன் காட்சி கொடுக்கலன்னு சண்டை போட முடியுமோ? அதெல்லாம் நடக்காது. இங்கே காலம் முக்கியமே கிடையாது. எத்தனை நாமச்சம் சொன்னோன்னு முக்கியம் இல்லை. எத்தனை தாபத்தில் இருந்தோம், தாபம் ஒன்று தான் முக்கியம். இதில் சீனியர் ஜூனியர்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் படித்தவா படிக்காததா கிடையாது. அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்துக்கு கிடைச்ச கிருஷ்ணன், படித்த அந்த யாகம் பண்ண பிராமணாளுக்கு கிடைக்கலையே, அதுதான் முக்கியம். அதனால் மனசினுடைய தாபம் தான் பெருசு. இப்போ வாழ கிரிக்கெட் பார்க்குறாள், அவன் எவ்வளவு நன்னா ட்ரைனிங் எடுத்திருக்கான் அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த பால்ல சிக்ஸ் அடிச்சானா மேட்ச் வின் பண்ணியாச்சா, இவ்வளவுதான். அதுக்கு மேல வேற ஏதாவது ஒரு தகுதியை பாக்குறாளா? ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியாச்சுன்னா டிவி காரெல்லாம் போய் அந்த குழந்தைகிட்ட பேட்டி எடுக்கிறான். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னு எடுக்கிறான். தோத்து போன குழந்தைகிட்ட யாராவது பேட்டி எடுக்கிறானா, நீ ஏன்பா தோத்தா நீ படிக்கலையாதான் கேட்கிறானா? நிஜமாவே நன்னா படிச்சிருக்கும், அந்த சமயத்துல மறந்து போயிருக்கும், இல்லாட்டி ஆத்துல கஷ்டம் வந்திருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஜுரம் வந்திருக்கும், யாரா கேட்கிறோமா? ஜெயிச்சாச்சு அவ்வளவுதான், அதுக்கு மேல வேற ஒன்றும் அவசியம் இல்லை இல்லையா? அது போல தாபம் தான் பெருசு. உங்களுடைய தாபத்துக்கு மட்டும்தான் பகவான், நன்னா ஞாபகிச்சுக்கோங்க. வேற எந்த அதிகாரத்தை கொண்டும் பகவான வளைக்க முடியாது. மனுஷால நீங்க வேணா மிரட்டலாம், பிளாக்மெயில் பண்ணலாம், எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணலாம், என்ன வேணா பண்ணி நம்ம பக்கம் அப்படி காரியம் சாதிக்கலாம். சுவாமி இடத்துல அது ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. நம்ம பிரார்த்திச்சுட்டே இருக்கோம், அவனுடைய கருணையினாலே அது சம்பவிச்சாலொழிய வேற எதுவும் நடக்கவே நடக்காது. இவர் பிரார்த்திச்சுட்டே இருக்கார். திவாகர முனி, பகவானே ஒண்ணு பார்க்கணும்பா, உன்னுடைய அழகான கண்களை பார்க்கணும்பா. புராணங்கள்லாம் சொல்றது, பெரியவாள்லாம் சொல்றா, சாஸ்திரம் எல்லாம் சொல்றது, வேதம் எல்லாம் சொல்றது, எனக்கு ஒண்ண பார்க்கணும். இது ஒண்ணுதான் வேலையை வச்சுருக்கான், பகவான பார்க்கணும், பகவான அனுபவிக்கணும், பகவான பிரத்யக்ஷத்துல அப்படி தொட்டு பார்க்கணும், பக்கத்துல இருத்தி வச்சு பார்க்கணும். அவன் பரமானந்த ஸ்வரூபி ஆச்சே, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் ஆச்சே, நன்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக ஆசைப்பட்டுட்டே இருக்கா. டெய்லி சாலக்கிராம பூஜை பண்ற, சாலக்கிராமம் பிரத்யக்ஷ பகவஸ்வரூபம். சாலக்கிராமம்ன்றது ஒரு கருப்பான ஒரு கல்லு மாதிரி இருக்கும். அது எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியல. நேபாளத்துல கண்டகி நதினு உண்டு, அந்த கண்டகி நதியில மட்டும்தான் அந்த சாலக்கிராமம் கிடைக்கும். ஆனா கனமா இருக்கும், சின்ன கூழாங்கல் மாதிரி இருக்கும், கருப்பான கணங்கள் ஏன்னு இருக்கும். அதுல நிறைய டிசைன் ஷேப்ஸ் எல்லாம் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி அது கோபால மூர்த்தம், வராக மூர்த்தம், நிருசிம்ம மூர்த்தம், மத்திய மூர்த்தம், நிறைய சுவர்சன மூர்த்தம்னு அது அதில் இருக்கக்கூடிய அந்த டிசைன் ஒரு பூச்சி தான், அது ஒரு பூச்சியுடைய சரீரம் தான் அது, அதுக்குள்ள பகவஸ்வரூபம், அது பகவான் விஷ்ணுவுடைய பிரத்யக்ஷ பலம் நிறைஞ்சிருக்கு. எல்லா நதிகள்லையும் அது வராது. இந்த நேபாளத்தில் கண்டகி நதியில மட்டும்தான் அது உற்பத்தி ஆகும், வேற எங்கேயுமே கிடையாது. இந்த சாலக்கிராம பூஜை சாஸ்திரத்தை அவ்வளவு விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. நித்தியம் சாலக்கிராம பூஜை பண்ற வீடுகள்ல ஐஸ்வர்யம் ஒரு நாளும் குறையவே குறையாது. அந்த காலத்துல பெரியவா சாலக்கிராம பூஜை அவ்வளவு அழகா பண்ணுவா, எங்கேயா போனா கூட பத்ரநாத மரப்புட்டிலாம் வச்சு எடுத்துட்டு போவா, குஷன்லாம் வச்சு எடுத்துட்டு போவா. டெய்லி அவருக்கு அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்றது வம்சம்சமா பண்றதுன்னு வழக்கம் எல்லாம் உண்டு. இந்த சாலக்கிராம பூஜையை சத்தையோட பண்ணின்னு இருக்க அதி விசேஷமா இந்த திவாகர ரிஷி. இன்னைக்கு பல கோவில்கள்லாம் போனால் சுவாமி பூஜையும் உண்டு, கூட சாலக்கிராமத்தையும் வச்சு பூஜை பண்ண, 16 கோயில் வரைக்கும் சாலக்கிராமம் நிறைய உண்டு. ஆச்சரியமா பூஜை பண்ணிட்டு இருக்கார், பல நாள் தபசு பண்றார், பல நாள் பூஜை பண்றார், பல நாள் பகவான் இடத்துல பிரார்த்திச்சுட்டு இருக்கார். ஒரு நாள் அவர் ஏகாந்தமா உட்காந்துட்டு, பகவானே ஜென்மா நஷ்டமாயிட்டு இருக்குப்பா, என்னைக்கு நான் உன்னை பார்க்க போறேன்னு தெரியலையே, உன்னை பார்க்காமலேயே இந்த ஆயுசு நஷ்டமாயிடுமோ, உன்னை அனுபவிக்காமலேயே இந்த சரீரம் வீணா போயிடுமோ, உன்னிடத்துல பேசாமலேயே என் வார்த்தைகள் வீணா போயிடுமோ, உன் சப்தத்தை கேட்காமலேயே என் காதுடைய பிரயோஜனம் தோத்து போயிடுமோ, உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்காமலேயே இந்த கைகள் வீணா போயிடுவேன்னா சரீரத்துடைய பரம பிரயோஜனம் பகவத் அனுபவம், அதுதானே முக்கியம். அது எல்லாமே தானா வந்துடும் அப்படி கதறி கதை எழுதுன்னு இருக்கா. அழகா பார்த்தா திடீர்னு ஒரு 2 வயசு குழந்தை அவர் முன்னாடி வந்து நிக்க, 2 வயசு கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு, நன்ன சுருள் சுருளான கேசம், சின்ன பயல தேனேன்னு நிக்கிற, வாயில கையெல்லாம் போட்டுண்டு, அந்த குழந்தைகளுடைய சேட்டை தானே அழகு, அது ரொம்ப டீசெண்டா இருந்தால் அழகே கிடையாது, அது சேட்டை பண்ணணும். அது இப்படி அது பார்க்கறது சிரிக்கிறது, நம்ம பார்க்கும்போது நேரிட்டே பார்க்காத மாதிரி இருக்கும். நம்ம சொல்லுன்னா சொல்லாது, பண்ணுன்னா பண்ணாது, பண்ணாதேன்னா பண்ணும், சொல்லாதேன்னா சொல்லும், கேளுன்னா கேட்க மாட்டேன்னு, உக்காருன்னா உக்காராது, ஓடாதேன்னா ஓடும், என்னெல்லாம் சொல்றோமோ அதுக்கு விரோதமாகவே அது பண்ணும். அது ஏன் அப்படி தோன்றது, ஹரிக்கு தான் விழிச்சோம். ஆனால் நமக்கு கோபம் வருது, சொன்னா கேட்க மாட்டேங்கிறீ அப்படின்றோம். இது நம்ம தாத்தா பாட்டியும் சொன்னான், அவா தாத்தா பாட்டியும் சொன்னான், நாங்களும் அதான் சொல்கிறோம். நாங்கள் தாத்தா பாட்டியோட இதான் சொல்ல போகிறோம், இன்னும் 1000 வருஷம் இப்படி தான் சொல்ல போகிறோம். எந்த குழந்தையும் கேட்க போகிறது இல்லை, அது ஒரு குழந்தை ஸ்டேஜ் மாற வரைக்கும் கேட்காது, அதுக்கப்புறம் அது தானா புரிஞ்சு அது நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கும், அதுதான் கஷ்டம். நம்ம தலைபாடா அடிச்சுப்போம், அப்ப கேட்கவே கேட்காது. ஒரு ஸ்டேஜ் அதுங்க நமக்கு அட்வைஸ் பண்ணும் பாருங்க, மொபைல் ஃபோன் அதுங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி பண்ணணும்ப்பா. உனக்கு ஒண்ணுமே தெரியல, அசட் மாதிரி இருக்கேன். அப்பா 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து மொபைல் வாங்கி வச்சிருப்பாரு. அப்புறம் அவசரத்துக்கு பேசலாம், இது உட்காந்து டம் டம்னு விளையாடிட்டு இருக்கும். சுய அனுபவம் தான் வச்சுக்கோங்க. ஆற்றுல ஒரு வஸ்து இருக்கேன், நம்ம மொபைல் ஒன்றி வச்சுட்டு போனால் மொபைல் ஃபோனை காணமே நல்லா எடுத்துமே இங்கே ஓரத்தோக டம் டம்னு தட்டின்னு இருக்கு. அது தோன்றதெல்லாம் இப்படி அவசரத்துக்கு எங்கேயாவது யாரோ பெல் அடிக்கிறா இதுன்னு சொல்லி அப்படி அதோட கை கண் படுற இடத்துல வச்சுட்டோம்னா அவ்வளோதான், காணாமல் போகுது. வெள்ளையிலேருந்து யாரும் திருடவே வந்தோம். இதுங்க பாட்டுக்கு சௌக்கியமாக எங்கேயாவது வச்சுட்டு வேற போகுது, அதெல்லாம் வேற கஷ்டம். நம்ம குழந்தைகள்னாலே அழகு, ஏன்னா பிரம்மஸ்வரூபம். அப்போ ஒரு குழந்தை வந்து நிற்கிறது, வாயில் கையெல்லாம் போட்டுன் இருக்கு, கையில் அழகாக வளையல்லாம் போட்டுன் இருக்கு, சின்ன சின்ன மோதிரம் எல்லாம் போட்டுன் இருக்கு, கழுத்தில் குஞ்சிதமான மணிகள்லாம் போட்டுன் இருக்கு, இடுப்பில் அழகாக தங்க அரங்கம் கட்டின்னு இருக்கு, ஜோராக குஞ்சலமாக ஒரு வேஷ்டியெல்லாம் கட்டின் இருக்கு, கால்கள்லாம் கொழுக்கு முழுக்கன் இருக்கு, கண்ணில் மையெல்லாம் தீட்டின் இருக்கு, நெத்தியில் ஒரு அஷ்டசந்திரன் மாதிரி ஒரு பொட்டு வச்சுருக்கு, நல்லா கழுத்தில் ஒரு 3 மடிப்பு, வயிற்றில் ஒரு 3 மடிப்பு, சாமுத்ரிகா லட்சணம் படி இருக்குது. பார்க்குறதுக்கே மனசு அபாரா இருக்க, காதில் குண்டலம் எல்லாம் போட்டுருக்கு. இப்படி பார்க்குறார் திவாகர முனி. இன்னும் வெளிச்சமாக இருக்கே, தேஜமயமாக இருக்கேன்னு பார்த்தா அந்த தேஜத்துக்கு நடுவில் ஒரு குழந்தை. இப்படி பார்த்தா ஏ பயலே கஸ்தம் ப்ரூஹி, யாரா நீ சொல்லுடா பயலே, யாரு நீ, மாதா யாரு, பிதா யாரு, நீ எதுக்கு இங்கே வந்தாய், நீ யாரோட வந்தாய், நீ இவ்வளவு அழகா இருக்கியடா போந்தேன்னு பிரமிச்சு போயிட்டா. சன்னியாசி போய் பிரமிச்சு போவாரா, சன்னியாசி போய் மயங்கி கொண்டாடலாமா அப்படின்னா, அவ்வளவு அழகா இருக்கு இந்த வஸ்து. இப்படி பார்க்கறா அந்த குழந்தை, நீ சிரிச்சு விடுத்து, அந்த குழந்தைகள் சிரிச்சு விடுத்துனா நிஜமாவே உள்ள கரைஞ்சு போயிடணும் இல்லையா. அதுக்கு சிரிப்பையே ஒரு ஆயுதமா வச்சுருக்கு, சிரிச்சு மயக்கிறதுக்கு. அந்த ஒரு சிரிப்புல தோத்து போயிடும், அது எல்லா அட்டகாசமும் பண்ணணும். கடைசியில் ஒரு சிரிப்பு சிரிச்சு அச்சடி, இதுக்கு போய் இவ்வளோ நேரம் அழுதியா அப்படின்னு. அது ஒரு க்ஷணத்தில் அதை அழுகிய மறந்துட்டு தொடச்சுன்னு சிரிக்க போகிற நமக்கு வராது. அவள் 2 மணி நேரம் அழுதுருக்கும், அடிச்சிருக்கோம், கடைசியில் அதுதான் ஜெயிக்கிறது வச்சுக்கோங்க. அது கேட்டது கொடுத்துருவோம், சரி போ ஒழிஞ்சு தொல, இனிமேல் ஒழுங்கா, இதுதான் லாஸ்ட், இதுதான் டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். என் பிள்ளை சொல்லுவான், அப்பா லாஸ்டே லாஸ்ட் அப்படின்னு. சரி ஏதோ கேட்டான்னு பண்ணிட்டோம்னா, அப்பா அப்பா கடைசி லாஸ்ட்டுப்பா, லாஸ்டே லாஸ்ட் வேற, கடைசி லாஸ்ட் வேற. அது குழந்தைகள் எப்படிதான் யோசிக்கிறதுமே நமக்கு தெரியுமா, ஒவ்வொரு குழந்தையுமே எத்தனை குழந்தைகள் நான் பார்க்குறேன், எத்தனை புத்திசாலித்தனமா அவர்கள் பேசுற, அத்தியாச்சரியமா இருக்கு, அதி விசேஷமா இருக்கு. அது சிரிக்கிறது எவ்வளவு அழுது அழுதுட்டு கடைசியில் எந்தா அப்படின்னு ஒண்ணு டக்குனு கண்ணதில் இங்கேயும் சிரிக்கும் பாருங்க. இந்த 1 செகண்ட்ல சிரிப்பு நமக்கு வருமா சொல்லுங்க, ஒன்று வேணா ஆத்தா பெரிய சண்டை நடக்கிறது, அப்புறம் கடைசியாக யாரோ ஒரு சாரி இனிமேல் விட்டுருணும், அது எப்படி விட முடியும், திருப்பி ஆரம்பிக்கணும் மறுபடியும் முதல்ல. சரி விட்டுவிட்டா அது எப்படி, சரி விட்டாச்சு, சரி சிரிப்போம் அப்படின்னு யாரோ ஒரு ராமா சொல்லுங்க பார்க்கலாம், நிச்சயமாக புதுசாக ஆரம்பிப்பேன். ஆமாம் இதே தான் டெய்லி சொல்லிட்டு போகலாம் போகலாம், உங்க சங்காரத்தமே வேண்டாம், இனிமேல் வாயை திறந்தேன்னா. ஆனால் பிறக்க தான் போகிறோம், சண்டை போட போகிறது தான் போகிறோம். அன்றைக்கி அழகாக இங்கேயோ படித்தேன் ஃபேஸ்புக்லேயோ அதுலேயும், கம்யூனிகேஷன் கேப் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாரும் பேசுகிறோம், சொல்கிறத புரிஞ்சுக்கிறது. அது எழுதியிருந்தா, வி ஆர் லிசனிங் நாட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஜஸ்ட் டு ரிப்ளை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக யாருமே கேட்கல, யாராவது திட்டுறான்னா இப்படி திட்டுறியா, என்ன திருப்பி கொடுக்கலாம், திருப்பி அவள் வாயை எப்படி பிடுங்கலாம், அவளை எப்படி எப்படி வெறுப்பேற்றலாம், அவளை எப்படி கஷ்டப்படுத்தலான்றதுக்கு தான் கேட்குறோமே ஒழிய, இவா என்ன பாவத்தில் சொல்கிறான், எதுக்கு சொல்கிறான் புரிஞ்சுக்கிறதுக்காக. இதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன் கேர், புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கணும். திருப்பி ரிப்ளை பண்ணுறதுக்காக கேட்கும்பொழுது உள்ளே இறங்கலை, இங்கே போய் இப்படியே வந்துடும், இங்கே போகணுமே, இங்கேருந்து இங்கே போய், இங்கேருந்து இங்கே போய், அப்புறம் இங்கே வரணும், நமக்கு இங்கே நேரம் இங்கே தான் வந்துடுறது, இங்கே இங்கே பைபாஸ் ஆகுறதே இல்லையே, இப்படி போயிட்டு வந்து கொடுத்தோம்னா பெரியவாக்கு தான் இங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வருது. யோசிச்சு பேசலாம், நம்ம பேசிச்சுட்டு யோசிக்கணும், யோசிக்கணும் அதான் பிரச்சனை. பேசி முடிச்சுட்டு அப்புறம் யோசிக்கிறோம் என்ன பிரயோஜனம், பேசிக்கிற முன்னாடி யோசிக்கணும் அப்புறம் பேசணும், இஷ்டத்துக்கு பேசிட்டு இஷ்டத்துக்கு நடந்துட்டு அதுக்கப்புறம் புலம்புறோம். ஆச்சரியம், நம்முடைய பைத்தியகாரத்தில் நிறைய இருக்குது, ஆனால் நிறைய விஷயங்கள் குழந்தைகளிடத்தான் நம்ம கற்றுக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த குழந்தைகள் பகவத் ஸ்வரூபமாக இருக்கிறதுனால ஆனந்தத்தை டக்கு டக்குன்னு வாங்கிட்டுறா. கேவலத்தையோ அசிங்கத்தையோ கஷ்டத்தையோ டக்குன்னு தள்ளி விட்டுடுறா, குப்பை மாதிரி தள்ளுறா. குப்பை மாதிரி தள்ள தெரியணும். ஒரு அவமானத்தையோ அசிங்கத்தையோ அழுகையோ துக்கத்தையோ மனக்கலக்கத்தையோ கிளேசத்தையோ குப்பை மாதிரி அப்படி தள்ளிட்டு போயிடணும். அதுக்கு மேலே அப்படி வச்சுட்டு அலையப்படாது. அப்படியே தள்ளிட்டு அதனால சிரிக்கணும். இந்த பிள்ளையான சிரிக்கிறது தெய்வீகமாக இருக்குது, திவ்யமாக இருக்குது. அழகாக பார்த்தார். யாரா பயிலெல்லாம் கேட்டார், இப்படி வாயிலெல்லாம் அப்படி கையை வச்சு இப்படி பார்த்துட்டு அது அதோட சேஷ்ட, அது ஸ்வயம் பிரம்மமே வந்து நின்றுருக்கு. சாதா குழந்தை பண்ணுற சேஷ்டையே தெய்வீகமாக இருக்குன்னா தெய்வமே சேட்டை பண்ணா என்னத்தனம் செய்தனை யசோதா, யசோதா மயங்கரா அப்படின்னா சேட்டை, சேட்டைக்கார பயிலாக இருக்கானே கண்ணன். இது வாயிலெல்லாம் அப்படி கையை வச்சுட்டு இப்படி மேலெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இருந்து கையெல்லாம் கட்டிண்டு எனக்கு அப்பா அம்மான்லாம் யாரும் கிடையாது. இந்த குழந்தை சமயத்தில் பெரிய மனுஷத்தனமாக பேசும், அது ரொம்ப அழகாக இருக்கும். தெரிஞ்சா மாதிரி பேச ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த கையெல்லாம் கண்டு எனக்கு அப்பா அம்மான்லாம் யாரும் கிடையாது, நான் பாட்டுக்கு இப்படி அலைவேன், யார் என்ன கொஞ்சிறாளோ அவள் அப்பா அம்மாவை வச்சுப்பேன். பரபிரம்மன் சொல்கிறது யார் என்ன கொஞ்சிறாளோ யார் என்ன கொண்டாடுறாளோ அவள் அப்பா அம்மாவா நான் சீகரிச்சுப்பேன். லோகத்தில் குழந்தைகளை சீகரிப்பான், இவன் அப்பா அம்மாவை சீகரிக்கிறாதான் பரமாத்மாவுக்கு நமக்கு வித்தியாசம். தசரதரையும் கௌசல்யாவும் இவன் ஸ்ரீகரிச்சன்டான், வசுதேவர் தேவகியை இவன் ஸ்ரீகரிச்சன்டான். இவர்கள் என்னுடைய அப்பா அம்மா இந்த அவதாரத்திலே இவன் ஸ்ரீகரிக்கிறான். இவன் ஸ்ரீகரிக்கும்படியான ஒரு ஸ்திதியில அவா இருந்தான். கஷ்யபர் அதிதா அதிதிதான் என்னோட அப்பா அம்மான் பாமன் ஸ்ரீகரிச்சன்டான், அவளுக்கு குழந்தையா பிறந்தான். அந்த மாதிரி பகவான் ஸ்ரீகரிக்கும்படியான ஒரு ஸ்திதியில இருக்கான். இந்த குழந்தை சொல்லிட்டான் ஸ்வயம் பிரம்மமே தான் இவருக்கு குழந்தையா வந்து விளையாடுறது. இவர் ஹரியை அனுபவிக்கணும்னு நினைச்சார், எப்படிலாம் அனுபவிக்கலாம் பிளான் பண்ணவே இல்லை. ஆனால் ஹரி ஒரு 2 வயசு குழந்தையா, ஏதோ ஒரு வயசான ஒரு பொம்பளை இல்லாட்டி ஒரு ஸ்திரீனா வாத்சல்யம் இருக்கும், குழந்தையா அனுபவிப்பா. அவகிட்ட போனால் நல்ல மம்மம்லாம் கிடைக்கும், இடுப்பில் அவர் தூக்கி வச்சுப்பா, ஆய் மூச்சாலாம் அலம்பி விடுவான், அழகாக தாராட்டம்லாம் பாடுவான். ஒரு சன்னியாசிக்கிட்ட போய் நிற்கணுமா அப்படின்னா இதுதான். அவர் எல்லாத்தையும் விட்டு வந்தா இவர்கிட்ட போய் குழந்தையா நிற்கிறது பரபரும். 2 வயசு குழந்தையா என்ன அவசியம் இருக்கு? அவன் யாருக்கு எந்த விதத்துல எப்படி கிருபை பண்ணுவான்றது அவனுக்கு தான் வெளிச்சம். அழகா ஹரி 2 வயசு குழந்தையா வந்து நிக்கிறது சொல்லிட்டான். யார் என்ன கொண்டாடுறாளோ அவளோட இருப்பேன், திட்டினா போயிடுவேன், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், திட்டினா கோச்சுண்டா நான் போயிடுறேன். ஏன்னா பகவான் பிரேமஸ்வரூபன், பகவான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது அன்பு ஒண்ணு தான். நம்மளே யாராவது திட்டே இருக்கா சொன்ன குருவே கூட இருக்கட்டுமே, நம்மளே வேண்டாம் ஒதுக்கிடுவோம், எதுக்கிட்டாலும் பார்க்க மாட்டோம் இல்லையா, அன்புக்கு தானே வசப்படுறோம். அப்போ அழகாக அந்த குழந்தை சொல்லிட்டான், எல்லாரும் கொண்டாடுவா நான் இருப்பேன், திட்டி நானா போயிடுவேன் அப்படின்னா. இப்போ எதுக்கு நான் இங்கே வந்தார் அப்படின்னா, எனக்கு உங்களோட இருக்கணும்னு தோணித்து உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தோன்றது, அதான் வந்தேன் அப்படின்னு சிரிச்சார். இவர் நீ நல்லவன் சொல்றதுலாமே நான் இருக்கேன் சந்தோஷம், பக்கத்தில் வந்தார், நீ இங்கேயே இருப்பியா என் கூட அப்படின்னு கேட்டான். அவன் சொன்ன, ஓ இருக்கேனே, எனக்கு என்ன உங்களோட இருக்கிற ஜாலி தானே, எப்படியும் சாப்பாடுலாம் கொடுத்துருவேன், நான் விளையாடினா கோச்சிக்க மாட்டேன், நான் என்ன பண்ணாலும் திட்ட மாட்டேன், நான் பாட்டுக்கு இருப்பேன், எனக்கு என்ன கஷ்டமா என்ன அப்படின்னு. உடனே அவர் சிரிச்சார், உன்ன மாதிரி ஒரு பிள்ளை இருக்கேன்னு சொன்னா யாரா வேண்டான்னு சொல்லுவாளா, உன்ன மாதிரி ஒரு குழந்தை விளையாடுவேன்னு சொன்னா சீச்சி விளையாடப்படாதுன்னு யாராவது சொல்லுவாளா, உன்ன மாதிரி ஒரு குழந்தை பேசினா அழகா கேட்டுட்டு தானே இருப்போம், திட்டமா செய்யும் அப்படின்னு. உடனே இந்த பிள்ளையாண்ட அப்படி பார்த்தது, நான் இருப்பேன், ஆனால் நீங்கள் திட்டினாலோ கோச்சுண்டாலோ நான் ஓடி போயிடுவேன் அப்படின்னு. உடனே திருச்சா, உன்னை யாரா திட்டு வாழாடா, உன்னை யாரா கோச்சு பாளாடா, எல்லாரும் அப்படி தான் சொல்கிறான், ஆனால் கடைசியில் அதான் பண்ணுறான். எல்லாரும் கொஞ்சம் நேன்றா ஸ்தோத்திரம் பண்ணுறேன்றா, உன் காரியம் நடக்கலன்னா கண்ணே கிடையாதுன்னு திட்டுறான், உனக்கு கருணையே கிடையாதுன்னு திட்டுறான், பகவான் என்னை கஷ்டப்படுத்துதான் திட்டுறான். நம்ம இப்படி சொல்லும்போது தான் பகவான் முடிச்சு பார்க்குறான், நான் இங்கே வாழை கஷ்டப்படுத்தினேன், நான் எங்கே இவளை பரீட்சை பண்ணேன், நான் என்னைக்கு இவள் மேலே கண் திறக்காமல் இருந்தேன், நான் என்னைக்கு கிருபை பண்ணாமல் இருந்தேன், பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கமாக இருக்கேன்னு சுவாமி பார்க்கறார். இந்த குழந்தைன்னு சொன்னா அப்படின்னா உடனே திவாகர் ரிஷி சொன்னார், சீ சீ அப்படிதான் நான் பண்ண மாட்டேன்டான், சரி சரி இருக்கேன் அப்படின்னு. அழகா அவர் கூட இருக்கு, அழகா அவருடைய பக்கத்தில் படுத்துன்றது, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பக்கத்தில் குழந்தையா படுத்துட்டு அப்படி இருக்கும், சௌக்கியமாக இருக்காத. சாதாரணமாக இந்த பாட்டிகள் குழந்தை பிறந்தோடனே நிறைய அம்மா கிட்ட வருவா, அதுக்கப்புறம் பாட்டி பக்கத்தை வச்சுப்பான், அம்மா நன்னா தூங்கிட்டோம். ஒரு சிட்டியில் என்ன ஆகுன்னா அந்த பாட்டிமார்களுக்கெல்லாம் இந்த குழந்தை இல்லாம தூக்கம் வராது. சில இடங்கள் அவளே வளர்த்துட்டு இருப்பா, கூடவே இருந்து 2 மாசம் 3 மாசம் 5 மாசம்லாம் வளர்த்துட்டான்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை விட்டு விட்டு தூக்கம் பிடிக்காது அவளுக்கு. சில பாட்டு வேணா 3-4 வயசு 5-6 வயசு வளர்ப்பான், அந்த குழந்தை பக்கத்துல படுக்கலன்னா தூக்கமே வராது அப்படின்னு. அந்த மாதிரி இங்க பரபிரம்மம் நம் பக்கத்துல படுத்துருக்கு. ஒரு சின்ன குழந்தையா தான் பரபிரம்மம்னு பெரிய மிராக்கள்லாம் பண்ணாம விஸ்வரூப தரிசனம்லாம் காட்டாம சாதாரண ஒரு குட்டி குழந்தைய குஞ்சலமா பக்கத்துல படுத்துட்டு இவர் அழகா அப்படி படுத்துக்கிறார். பக்கத்துக்கு கால தூக்கி போடுறது அது சகம். இந்த குழந்தைகள் கால தூக்கி போடவே சுத்தம், இது கால தூக்கி இப்படி போடுறது. சமயத்தை இப்படி திரும்பி அவர் கழுத்தை கட்டி பிடிச்சுன்னு படுத்துக்கிறது. இந்த குழந்தைகள் ஒரே சிட்டியில படுக்காரு. அடுத்த ராத்திரி ஒரு ரவுண்ட் அடிச்சு நேர ஒரு முகவா கட்டில ஒரு ஒச வேற விடுறது, தூக்கி வாரி போடுறது யாராது அப்படின்னு பார்த்தா இது காலை தூக்கி இவர் தலை மேல போட்டுன்னு காலை வச்சு ஒரு உத உதைக்க இப்படியே பார்க்கலாம். அந்த காலை அப்படி பிடிச்சு பிடிச்சு வர குஞ்சிதமான பாதம் கன்னத்துல மூக்கள் எல்லாம் படுறது, மெத்து 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 ரோஜா பூச்செண்டு அடிச்சா மாதிரி தாமரை புஷ்பம் போல மெத்து 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 மிருதுவா இருக்கு. உடனே அந்த காலை கட்டி பிடிச்சுன்னு தூங்க உடனே காலை விடுக்குன்னு இழுத்துக்கிறது. அப்புறம் எழுந்து உட்காரது, என்னடா குழந்தைன்னா எனக்கு தூக்கம் முழிச்சாச்சு அப்படின்னு சொல்லி தூங்கி ஆரம்பிச்சு 10 நிமிஷம்தான் ஆயிருக்கு. தூக்கம் முழிச்சாச்சு, என்னடா பண்ண ஏதாவது விளையாடணும், சரி விளையாடலாம், என்ன விளையாடலாம், நீங்க உப்பு மூட்டை தூக்குங்கோ தூக்கிறாரு, தியானம் மாதிரி உட்காந்துக்கோங்களோ உட்காந்துக்கிறார், சரின்னு சொல்லி இவர் உடனே அழகா தியானம் பண்ணி சரி இனிமேல் தூக்கம் இல்லையா ஃப்ரெஷ் ஆகிட்டா எனக்கு தூக்கம் வருதுன்னு திருப்பி படுத்துக்கிறது. இப்படி எல்லாம் பண்றது காதால இவர் எழுந்துக்கும் போது அதுவும் எழுந்துடுறது. நன்னா படுத்துல சூச்சு வேற விட்டுடுறது அவர் மேலே ரிஷி. இதெல்லாம் எடுத்து தொடச்சி போட்டுட்டு இப்படி எல்லாம் காலம் கடத்தின் இருக்கா. காதால எழுந்தா இவர் கூடவே குளிக்க வருது, அதுவும் குளிக்கிறது. எல்லாம் பண்ணிட்டு இவர் பகவானுக்காக புஷ்பம் எல்லாம் தரிக்கிறார். இவர் பிரித்து பிரித்து புஷ்பங்களை கூடையில போட்டா அந்த புஷ்பத்தெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு இவர் பார்த்தாரு சிரிச்சா, சரி இந்த பூவெல்லாம் நல்லா இல்ல போடுறது வேற பூ பிரிக்கிறது. இது என்ன பண்ணாலும் இவர் சமத்தா இருக்கார், அதான் முக்கியம். பகவானுடைய ஒரே ரூல் என்னன்னா அவன் என்ன பண்ணாலும் நம்ம சமத்தா ஒண்ணுன்னு சொல்லாம இருக்கணும். சொன்னா அவனுக்கும் நம்ம சமத்தா அவன் இஷ்டமாக அவனுடைய சொத்தாக இருக்கணும், அதுதான் பிராதான். அவனுடைய சொத்தாவே இவர் இருக்க இவர் பூஜை பண்ணார்னா பூவெல்லாம் கொண்டு இவர் தலை மேல கொட்டுறது, ஜலபாத்திரம் வச்சிருக்காரு ஜலத்தை கொண்டு இவர் இடுப்புல கொட்டுறது, தோலை போய் லேசா ஒரு கிள்ளு கிள்ளுறது, கிள்ளிட்டு தூரத பண்ணிக்கிறது. நான் ஒன்றும் பண்ண உங்க தோல் மேல இரும்பு கடிச்சது எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றது. அதுக்கப்புறம் இவர் உட்காமல் ஏதோ அப்படி பார்த்துட்டு இருக்கா, பின்னாடிலேருந்து வந்து கண் அப்படி மூடிட்டு யார் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றது. சத்தம் வேற போடாம இருக்காமா, குழந்தை மாதிரியே கண்ணை அப்படி மூடினா யார் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றார். உடனே கையெல்லாம் பிடிச்சிட்டு டெய்லி எந்த வஸ்து என்ன படுத்துறதோ அந்த வஸ்து தான் அப்படின்னு உடனே கோச்சுக்கிறது, நான் படுத்துறேன் அவங்கள அப்படின்னாரு. குழந்தை படுத்துறதுன்னா ஆனந்த தொல்லைடா அன்பு தொல்லைடா அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தா கொடுத்துக்கிறார். இவர் நன்னா பகவத் தியானம் பண்ணி ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார், குடுமி எல்லாம் பிடிச்சி இப்படி 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 ஆற்றது. சரி இவர் உட்காந்து அழகா பூஜை பண்ணார்னா தோல் மேல தூப்புன்னு வந்து 2 காலை போட்டு உட்காந்துக்கிறது. இவர் குடிமையை பிடிச்சிக்கிறது, இவர் அழகா அதை வச்சுட்டு பூஜை எல்லாம் பண்றார். இப்படி நிறைய லீலைகள் பண்றான். இவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஒரு ஆச்சரியமா குளிச்சு விட்டு வஸ்திரம் மாத்துக்கான்னு பார்த்தா வஸ்திரத்தை எல்லாம் கொண்டு போய் சேத்துல போட்டு விடுறது. இதுதான் கிடையாது. இவர் இப்படி பார்க்கிறார், என்னடா பண்ணாய்னா அதெல்லாம் சேரா போயிடுச்சு. நான் அங்கே கொண்டு காய வைக்கலாம் பத்திரமா வைக்கலாம்னு பார்த்தா இந்த மண் மோசம் பாருங்கோ, அந்த என் தப்பே இல்லை, இந்த மண் அதில் ஒட்டிட்டு விடுத்து, இந்த சம்சாரிகள் மனசில் ஆசை ஒட்டிக்கிற மாதிரி இந்த வேஷ்டியில் இந்த மண்ணை ஒட்டிட்டு விடுத்து அப்படின்னு சார் பெரிய தத்துவம் தான் பேசுறது. இவர் சிரிக்கிறார், அது வேஷ்டி கொண்டு அங்கே வச்சா தானே ஒட்டிக்கும், இங்கேயே கல்லை வச்சா ஒட்டிக்காதோன்னு. சத்தியமாக தான், அந்த வஸ்துவின் இடத்துல நம்ம கொண்டு மனசு வைக்கிறதுனால தானே ஒட்டுறது. அதுவாக வந்து ஒட்டலையே, டிவியா வந்து என்ன பாருன்னு கட்டி பிடிச்சி முத்தா கொடுத்து கெஞ்சதா கெஞ்சிருது, நம்ம தானே அதை கட்டி பிடிச்சி நிற்கணும். இந்த வஸ்து கிட்ட நம்ம தான் ஒட்டிக்கிற வழி, அது வந்து நம்ம கிட்ட ஒட்டல. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, தெருவில் யாரோ போறா, அவள் யாரும் நம்மளை மதிக்காம போறா, நம்ம தானே அவளை பார்த்து என்னை கண்டுக்காம போறா, பார்த்துட்டும் பார்க்காம போறா. அதான் பார்க்காம போயிட்டாலும் அப்புறம் எதுக்கு அவளையே பார்த்துட்டு பார்க்கலேன்னு வேற மனசுல ஒட்டிக்கணும். அவள் தான் வேண்டான்னு போறாள், இல்லை யாரோ ஒரு அழகான பெண்ணோ ஆணோ போறா, அவன் நம்மளை பார்க்கவே அவ பாட்டு போயிட்டு இருக்கா, என்ன அழகா இருக்கா அப்படின்னு. இதுதான் அங்க போய் ஒட்டிக்கிறது இல்லையா, அது வந்து இங்க ஒட்டிக்கலையே. தோசையோ இட்லியோ எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ்யூ நான் சொல்லிட்டு நம்ம தான் ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு அது பின்னாடி அடைஞ்சிருக்கு. எனக்கு தோசைன்னா அப்படி பிடிக்கும், இட்லின்னா அப்படி பிடிக்கும், அடைனா அவியல் இல்லைன்னா அடை அவியல் இல்லைன்னா அடை உள்ள இறங்க மாட்டேன் அடை சொல்லித்தான். அவியல் இல்லாம நான் வாய்ப்புள்ள போக மாட்டேன்னு இன்னைக்காவது அட சொல்லிடுதான், இல்லாட்டி இடியாபத்துக்கு புளிசேரி இல்லாம போக மாட்டேன்னு இடியாப்பம் சொல்லித்தான் சேவை சொல்லித்தான். நம்ம காம்பினேஷன் வச்சுன்னு இருக்கோம், இது இல்லைன்னா இங்க உள்ள தள்ள முடியாது. நம்ம தான் ஒட்டிக்கிறோம், அது ஒட்டிக்கல. அதுதான் இவர் சொல்ல, இந்த வேஸ்ட் இங்கேயே இருந்தா அதுல ஒட்டின் இருக்காதேடா, இதை கொண்டு அங்க வச்சதுனாலதானே ஒட்டின் இருக்கும். ஆனா இது இப்படி முடிச்சு பாக்குறது என்னடா இவ்வளவு பெரிய தத்துவம், சாதாரணமா சாதான் பெரியவன், சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பெரிய தத்துவங்கள். வாழ்க்கையை யதார்த்தமா பார்க்கலாம், நம்ம வாழ்க்கையை கற்பனை பண்ணி வச்சிருக்கோம், அதனாலேயே நம்ம கஷ்டப்படுறோம். அவ யதார்த்தமா பார்க்கறான், அதனாலேயே சந்தோஷமா இருக்க. யதார்த்தமா பார்க்கற வாழ்க்கை கஷ்டமே கிடையாது, கற்பனையா வாழ்ற வாழ்க்கை தான் கஷ்டம். எல்லாம் இப்படி இருக்காள் அப்படி திட்டுறாள், இவாதான் திட்டான் தெரிஞ்சிருக்கோன்னு திட்டதான் போறான்னு கன்ஃபார்ம் பண்ணி நீங்க பாடு வேலையை பண்ணுங்கள. என்ன சொன்னாலும் திட்டின் இருப்பான் நீங்க மனச, இவா திட்டாம இருந்தா நின்னா இருக்குமே நினைக்கும் பொழுதுதான் இவா திட்டினா துக்கம் வருது. நாய் குலைக்காம இருந்தா நின்னா, நாய் குலைக்கத்தான் செய்யும், இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மழை காலத்துல மழை பெய்யப்படாது, வெயில் காலத்துல வெயில் அடிக்கப்படாது, சரிபட்டு வராது இல்லையா. அப்ப நம்ம தான் நம்முடைய மனசை பக்குவப்படுத்திக்கணும். இது அழகா சிரிக்கிறது, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நடக்கிறது. ஒரு அழகா பாதுகை எல்லாம் போட்டுக்கலாம், பார்த்தா ஒரு பாதையை கொண்டு எங்கேயோ வச்சிருக்கு, மாத்தி மாத்தி வைக்கிறது, எல்லாத்தையும் அட்டகாசம் பண்றது, கமண்டலுக்குள்ள ஜலம் இல்லாம கீழே கொட்டிட்டு கல்லு தூக்கி போடுறது. எதுக்கு ஜலம் தான் விடணுமா, கல்லை போட்டு பண்ணப்படாதா தர்ப்பணம் அப்படின்றது. இப்போ ஒண்ணுமே சொல்லல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லீல. ஒரு அழகா உட்காந்து தியானம் பண்ணார்னா ஒரு கமண்டல் சிறது தலையில அப்படி கொட்டுறது, சிலி சிலி வழியறது, கங்காதரன் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு, கண்ணை திறந்து பாக்குறாரு, இப்படி சிரிக்கிறார். உடனே சொல்றது, உள்ளுக்குள்ள நினைஞ்சு போயிட்டாரா, வெள்ள நினைஞ்சா தப்பில்லை. ஒரு நான் உள்ள எங்கடா நினைஞ்சேன், பக்தியில நினைஞ்சுட்டேன் ஒண்ணும், உள்ளுக்குள்ள பக்தி வெள்ளத்தை அப்படியே நினைஞ்சு மூழ்கி நம்மலாம் அப்படி ஆசையில நினைஞ்சு கிடக்கிறோம், காமத்துல ஊறி கிடக்கிறோம். எல்லாருக்குமே ஊருகா பிடிக்கும், ஏன்னா ஊரிண்டே இருக்கு இல்லையா, நம்மளும் அப்படிதான் ஊரின் இருக்கோம். காமத்துல கொஞ்ச நாள் ஊறுறோம், மோகத்துல கொஞ்ச நாள், கோபத்துல, ஆனந்தத்துல நம்ம இன்னும் ஊற வைக்கல. வந்து பெரியவாள்லாம் ஆனந்தத்துல தன ஊற வச்சுட்டா அப்படி அழகான தேன் சாறுல ஊற வைக்கிற மாதிரி இருந்த வாழைப்பழம் சக்கப்பழம் மாம்பழம்னா தேனில் ஊற வச்சா நல்லா இருக்குமோன்னு, வெறுமையே நல்லாதான் இருக்கு, தேனில் ஊற நல்லா இருக்கும்னா அந்த மாதிரி பக்தியில நம்மளை ஊற விடணும். நமக்கு எல்லாம் அவசரம், அப்படி முக்கிட்டு இப்படி சாப்பிட்டா அப்புறம் எப்படி இருக்கும், மனசு நல்லா ஊற விடணும். இல்ல இந்த மாவடுலாம் ஊற ஊற தான் டேஸ்ட், சாப்பிட்ற விஷயம் சொன்னா நல்லா புரியுது வச்சுக்கோங்க. அது ஊற ஊற தான், இந்த எலுமிச்சங்காயெல்லாம் புதுசா போடுவோம், அது கொஞ்ச நாள் ஊறிடுறதுனால டேஸ்ட் ஜாஸ்தி. நெல்லிக்காய் எல்லாம் ஊறுறதுக்கு தான் விஷயமே, மனசு அப்படி ஊறணும். பக்தி விஷயத்துல பகவானிடத்துல ஊறணும் மனசு, அப்படி ஊரிண்டே இருக்க 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 இதனுடைய குணத்தை இழந்துட்டு அது புதுசா ஒண்ணு சீகரிக்கிறது பாருங்க, அங்கதான் அதுக்கு ருச்சி வருது. இது சாதாரண நீங்க மாவடு விரும்ப எடுத்து கடிச்சோம்னா ருச்சி கிடையாது, அது ஏதோ ஒரு காம்பினேஷன்ல போட்டு ஊற வைக்கணும் பாருங்க. இதை தன் சுவாவத்தை இழந்துட்டு அதை இழுத்துக்கிறது பாருங்க, அதுலதான் இருக்கு என்ன ருச்சி மாவடு அப்படின்றோம். சாதம் காத்தால சாப்பிட்டுருக்கோம், ஆனா அடுத்த நாள் பழைய அண்ணா இருக்கு, என்ன ஜலத்துல ஊறியிருக்கோம். அதான் பிரியவா சொல்லுவா, பழைய சாதமும் நாராயணும் ஒண்ணு, ஏன்னா ரெண்டுமே ஜலத்துல இருக்கும். மகாபிரிவால் அனுபவம் ரெண்டும் ஒண்ணுதான்டா, என்னடா சாப்பிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் கிட்ட, பழைய சாதம் ஓ நாராயணம் சாத்தியான, இல்ல சுவாமி பழைய சாதம் ரெண்டும் ஒண்ணுதான்டா, நாரங்களுக்கு இருப்பிடமா வச்சுருக்கவன் நாராயணன், பழைய சாதம் ஜலத்து இருப்பிடமா வச்சு, பழைய சாதமும் நாராயணனும் ஒண்ணு சாதம். அன்னைக்கு அடுத்த நாள் பெரியவாளை பார்த்த, பிரபு நாராயணன் நன்னா இருந்தான். அன்னைக்கு மகாபிரிவா கேட்கிற, நாராயணன் தொட்டி கேட்டடா மாவட்டு வச்சுட்டேன் அப்படின்றான் ஜாலியா. ஏன்னா பெரியவாளுடைய எந்த ஒரு விஷயத்தையுமே பகவத் சம்பந்தமா அவ பாக்குறான். குழம்புக்கும் ரசத்துக்கும் பெரியவா வியாக்கியானம் கொடுக்குறான். குழம்புனா தெரியுமா, குழம்புக்கு ரசத்துக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னா, தெரியல சுவாமின்னு, தான் இருந்தா குழம்பு, தான் போயிடுத்துனா ரசம் அப்படின்னா, ஆஹா அப்படின்னா. அதே மாதிரிதான் உனக்கு தான் இருக்க வரைக்கும் நீ குழம்பிட்டே இருப்ப, தான் போயிடுதான் நீ ரசமாயிடுவான். பகவத் ரசம் அதுதான், சின்ன சின்ன விஷயங்கள் தான். தான் வேணும் தான் வேணும்னு ஏற்கனவே தான் நிறைய தான் இருக்கீங்க, இது வேற நிறைய பேர் சொல்லுறது, தானே தானை மட்டும் அள்ளி போடு அப்படின்பா. நான் நினைச்சுப்பேன் ஏற்கனவே தான் நிறைய இருக்கு, இப்போ தானை மட்டும் அள்ளி வேற போட்டு அன்னதுக்கு ஆகும், ரசமாக வேண்டாமோ அப்படின்னு. பெரியவாளுடைய அனுபவங்கள் அப்படி, அந்த மாதிரி இந்த குழந்தை சொல்றது, வெள்ள உள்ள நினைச்சு பெரிய வெள்ளையிலையும் நினைச்சிடும் போலே, அதனால என்ன குத்தம் அப்படின்னு சிரிக்கிற. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லீலை பண்றது, இப்படித்தான் இவர் தீர்மானிக்க முடியாத லீலைகள். இதை இன்னும் ஆனந்தம் ஜாஸ்தியாக இருக்கு. யாருடைய மனசுக்கு எது ஆனந்தமோ அதை பார்த்து பண்றதுல பகவான் கெட்டிக்காரு. ஆனா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி பரவாயில்ல, அதுவும் அவன் கெட்டிக்காரன். சர்ப்ரைஸ் நமக்கு பிடிச்சிருக்கு, தெரிஞ்ச ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு ஒரு விலை கிடையாது. சர்ப்ரைஸா இருந்தது என்ன பெரிய வட சர்ப்ரைஸ் எங்காவது வந்துட்டியே ஸ்வீட் சர்ப்ரைஸ். யாரா பர்த்டே அடுத்தாடி பணம் பண்ணி கேட்டு ஹாப்பி பர்த்டே கிஃப்ட் கொடுப்போம், என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு. அப்ப அல்ப மனுஷாளுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்க தெரியும்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கா தெரியாது. அதை தவிர இந்த ஆத்மாவுக்கு எந்த விதமான ஆனந்தங்கள் பிரசன்னத்தை உண்டு பண்ணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அது இல்லாதபடி நம்ம பல கோடி ஜென்மா சுத்தி இருக்கோம் பார்த்தீங்களா, மனசுல பல விதமான காயங்கள் தாக்கங்கள் ஏக்கங்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் நிவாரணம் பண்ணும்படியா அவனுடைய கிருபை. அதனால கிருபை ஒரே மாதிரி இருக்கிறதுல மாறுபடுறது அப்படின்னா அவாவாளுடைய பிராரப்த கர்மா அவசியங்கள் அவளுடைய தாபங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு விதவிதமான அனுகிரகம். அதனாலதான் பிரம்ம மோகனத்தில் அவ்வளவு குழந்தைகளா மாறணும். இது பிரம்மாவுக்கு மட்டும் அனுகிரகம் இல்லை, அந்த கோபுரத்துக்கு அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணான் இல்லையா பிருந்தாவனத்தில். அந்த மாதிரிதான் அத்தியாச்சரியமா அனுகிரகம். பூதனா விட்டாந்து வசப்பால் குடிச்சு அவளுக்கு மோட்சம் தருவான்னு யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்கல, கற்பனையே பண்ணி பார்க்கல. வசப்பால் குடிச்சுட்டு அவளுக்கு அனுகிரகம், அதானே கிருஷ்ண லீலா. அந்த மாதிரி இவர் எதிர்பார்க்காத புது விதமான லீலைகள். இன்னைக்கே நிறைய பேர் மழை வருமா வராதா, வெள்ள வெப்பாளா, இந்த வாட்டி மழை வரும் வராதுன்னு சொல்லுவாரா, பாதியில மழை வந்தா திருப்பி எங்கேயாவது போவாளா, இப்படிலாம் கவர்மெண்ட் வந்தார். ஆனா நிறைய பேருக்கு இங்க எப்படி வைக்க போறோம்னு தெரியாத ஒண்ணும், அதான் சர்ப்ரைஸ். எல்லாம் பத்மநாதன் தீர்மானிக்கிறான், அவன் நடத்தி காட்டுறான். அதனால வாழ்க்கையை விட்டுடுங்க, நீங்க பெருசா யோசிக்கவே யோசிக்காதீங்க. அவர் என்ன நடத்துறாரோ நடத்தட்டும்னு சொல்லிட்டேன்னா ரொம்ப நன்னா இருக்கும். இந்த எதிர்பார்த்து இருக்கிற வரைக்கும் தான் ஏமாற்றம். நீங்க சாதாரணமா விட்டுட்டேன்னா வாழ்க்கை யதார்த்தமா சௌகரியமா ஃபர்ஸ்ட் கிளாஸா போகும், ரொம்ப ஜாலியா போகும். வாழ்க்கை ரொம்ப குதூகலமானது, கஷ்டப்படுத்தி காதுங்கோ. பக்தின்றது பயமுறுத்துறது இல்லை, கஷ்டப்படுத்துறது இல்லை. பகவான் என்ன நடத்துறானோ, எப்படி நடத்துறானோ, எங்க நடத்துறானோ, எந்த விதத்துல நடத்துறானோ நடத்திட்டு போட்டோம் அப்படின்னு இந்த பூனைக்குட்டி மாதிரி இருந்துட்டேன்னா போதும். இவர் அந்த மாதிரியே இருந்தார். பகவான் பார்த்தா ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் லீலை பண்ணலான்னு நினைச்சு அவர் டெய்லி பூஜை பண்ற சால கிராம மூர்த்தியை எடுத்து வாயில போட்டுட்டான். சால கிராம மூர்த்திக்கு ரொம்ப ஆச்சார அனுஷ்டான பூஜைகள் எல்லாம் உண்டு, ரொம்ப ஆச்சரியம். ஆனா அதை எடுத்து வாயில போட்டு எச்ச பண்ணிட்டான். இங்க கடலை உள்ள மாதிரி வாயில போட்டு சப்பி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாயில போட்டுட்டான். இவர் இப்படி சால கிராமத்தை இப்படி தேடுறாரு, என்னடா சால கிராமத்தை காணலையே, இப்படி பூக்குள்ள காணமே தேடிட்டு இருக்க ஒரு மாதம் நீங்கள்தான் வாய்ப்புல போட்டு இருக்கேன், நீங்க என்ன தருள் சொல்லுவோம் அப்படின்னு. இவர் அதுலடா நான் டெய்லி பூஜை பண்ணா சாமியை காணலடான்னு, இது ஒண்ணு நாஸ்திகெல்லாம் பேசுறேன், சாமியை காணல என்ற அப்படின்னு பேசும்போது துவக்கின்ற ஆயுதம் விழுந்துருக்கு. சாலகிராமம் பகீர்ணத்து இவருக்கு, எந்த சால கிராமத்தை நம்பி பூஜை பண்ணி இது ஒரு நாள் பகவத் தரிசனம் கொடுக்கும்னு காத்துருக்காரோ அந்த சால கிராமத்துக்கு அவசாரம் பண்ணிட்டானா, இவருக்கு தெரியல. அந்த சால கிராமமுடைய நம்பியே இவன் தான் அவருக்கு தெரியல, அதானே கஷ்டம். இவன் காட்டி கொடுக்க மாட்டான், வம்பு பிடிச்சேன், ரொம்ப வம்பு பிடிச்சேன், காட்டி கொடுத்துட்டா அந்த சுகம் போயிடுவேன். எந்த ஒரு வஸ்துவே அது இலைமறை காய்மறையா கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்காதுன்னு நினைக்கும் போது கிடைக்கும், கிடைக்கும் நினைச்சா கிடைக்காது, அதுதானே வாழ்க்கையோட ரகசியமே. அதான் ரமணர் சும்மா இருக்காரு, நீ எதையும் நினைக்காத சும்மா இரு, அப்போ வாழ்க்கை சமாதானமா இருக்கும். அப்புறம் நினைச்சேன் கிடைக்கல, நான் நடக்காதுன்னு நினைச்சே நடந்துடுத்து, எதுக்கு சும்மா இரு. சும்மா இரு ரொம்ப அழகான வார்த்தை, ரமணர் சொல்லுவார். சும்மா இருந்தா வெட்டியாருன்னு அர்த்தம் இல்லை, புத்தியினாலே சும்மா இரு, கர்மாவை பண்ணு எல்லாம் பழகு, புத்தியில சும்மா இரு. அப்படி பிரார்த்தி படுத்துறோம் சும்மா இருக்கும், உடம்பெல்லாம் அசையிடுறது, மூச்செல்லாம் இழுத்து விடுறோம், ஆனா புத்தி வேலை செய்யல, அப்படி அமைதியா இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் சும்மா இருக்கு. அந்த மாதிரி இது வாயில போட்டு பயம் வந்துடுது, தூக்கி வாடி போட்டுடுது, இது இவன்னு தெரியல அவருக்கு, அது அவர் தப்பும் இல்லை, அவனுடைய மாயையுடைய பலம். கோபம் வந்துடுத்து, டே என்னடா பண்ணா, என்னுடைய சுவாமிடா, ஓ உங்க சுவாமியாது, நான் ஏதோ சாப்பிடுற வஸ்துன்னு எடுத்து வாயில போட்டுட்டேன், இது வரைக்கும் இந்த மாதிரி வஸ்து இல்லை, அப்ப கூட 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 பேச அவருக்கு இன்னும் கோபம் வந்துடுது. சரி போடா அப்படின்னு இடது இடம் தள்ளி விட்டேன், போடான்னு விட்டேன். இவன் வேணும்னு அவ்வளவு வருஷம் தபசு பண்ணி இத்தனை பூஜை பண்ணவ, ஒரு க்ஷணத்துல மாயையில மயங்கிட்டு சி போடா அப்படின்னு இடது கையால தள்ளி விட்டான். ரோஷக்காரன் வச்சே வாடான்னு கூப்பிட்டாலே வராத ரோஷக்காரன், போடான மட்டும் இருந்துருவானா? போடான்னுட்டான். வேகமா பார்த்தான், நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க தான் இன்னும் வசனம் எல்லாம் பேசினேரு, எல்லாரும் பண்றதா கடைசியில நீங்களும் பண்ணு, போறேன், எனக்கு என்ன இங்கெல்லாம் எனக்கு வேலை கிடையாதோ, அது எத்தனையோ பேர் இருக்கா அப்படின்னு கிளம்பிடுச்சு. போ போ போ, யார் தான் வச்சுக்கிறான், நான் பாக்குறேன் அப்படின்னு விட்டாரன். அந்த இந்த கோபத்தை டக்கு டக்கு டக்குனு வார்த்தைகள் வந்துடும், அதுதான் பெரிய கஷ்டம். அந்த வார்த்தைகள் ஹிருதயத்தை உட்காந்துடும். இந்த ஆசையோட சொல்ற வார்த்தைகள் புத்தியில நிக்கவே நிக்காது. அன்போட கொஞ்சிருப்பா பாருங்க, 1000 தடவை அம்மா கொஞ்சிருப்பா, நிக்கவே நிக்காது. 2 திட்டு திட்டிருப்பா, அது சாகுற வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்போம். அன்னைக்கு திட்டின்ல, இந்த 1000 தடவை கொஞ்சிருக்காள், 1000 தடவை வசதியா சொல்லியிருக்காள், அது ஏன் நிக்கிறது இல்லை? அதுதான் கஷ்டம். ஏன் அப்படி சொல்றாளு, இப்படி சொல்லுவான் காத்துட்டு இருக்கும், அவன் சொல்லணும்னு காத்துட்டு இருக்கும், சொன்னவன்னு அவளோட சண்டை போடுறது, அதுக்குதான் வேற ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி போடான்னுட்டா, சரி போறேன் போறேன், எப்படி நான் போன பிறகு அழுது அழுதுட்டு தேடி வருவேன் இல்லையா, அப்படி வரணும்னா அனந்தம் காட்டுக்கு வா அப்படின்னு கொடுத்து பகவான் பாருங்க. அப்ப கூட இவன் விடல, அவரு இவர் தான் போடான்னுட்டா. அவன் சொன்னா என்னைக்காவது பார்க்கணும் ஆசை வரும் இல்ல, அப்ப அனந்தம் காட்டுக்கு தேடிட்டு வான்னு சொல்லி இது கிளம்பி வந்துடுத்து. போப்போ நான் தேடிட்டு வேற வரேனா உடனே போப்போ அப்படின்ட்டா. உடனே அது சாலகிராமத்துக்கு சாஸ்திரோர்த்தமா என்னெல்லாம் பரிகார பூஜை உண்டோ எல்லாம் பண்ணி அழகா பண்ணி எல்லாம் பண்ணிட்டு திரும்பி அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி எப்பயும் அந்த பிள்ளைக்கு ஞாபகத்தை துளசி எடுத்து விடுறா அப்படின்ட்டு அதுதான் போயிடுத்து. இவரு சாலகிராமம் தான் இருக்கு, சாலகிராம சாண்டித்து அது கூட போயிடுத்து. இது வெறும் கல்லா எடுத்து, இப்ப இல்லை ஒண்ணும் ஈஸ்வரன் இல்லையே, ஈஸ்வரன் இருக்கணுமே, பத்மநாபர் வரார் அப்படின்னா அது வெறும் வெறும் மூர்த்தி இல்லையே, உள்ள சாந்நித்தியமாச்சு, ஈஸ்வர சாந்நித்தியம் சச்சிதானந்த ஸ்வரூபமாச்சு. அவ்வளவு ஆச்சரியம். அப்புறம் ஓ போயிட்டியா, போ 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 அப்படி திருப்பி எடுத்து பண்ற, டக்குன்னு திருப்பி அந்த படத்தை கொண்டான்ற, அப்புறம்தான் ஞாபகம் வர்றது. அப்புறம் ஞாபகப்படுத்தி கடைசி வேணடான்னா, அன்னைக்கு பூஜை முழுக்க இங்க இல்ல, அங்க நடந்துட்டு இருக்கு. எங்கடா நாங்க சாலை கிராமத்துக்கு நடக்கல, ஓ பழம் நடந்தா எடுத்து கொடுத்துருப்பான், சரி சரி போட போடும். இப்படி கொடுக்கும்போது இந்த பழம் தான் ரொம்ப பிடிக்குமே அவனுக்கு, சங்கதி பழம் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே, நன்னா சாப்பிடுவான், எங்க போயிடுறோம் மத்தியானம் வந்துடுவான். அவர் பால் நிவேதனம் பண்றார், இந்த பால நல்லா சக்கரை போட்டிருக்கு, பயிரை ரொம்ப பிடிக்குமே, போயிடுது. இதே ஸ்மரணன் தொலைச்ச உடனே ஸ்மரணன் வருவான் வருவான்னு பார்த்தார். சரி எங்கேயாவது போச்சுட்டு இருக்கோம், அக்கம் பக்கத்தில் தேடலாம் தேடினார், கடைக்கலை. கொஞ்சம் கொஞ்சமா மனசுல ஒரு கவலை வந்துடுத்து, ஒரு வெறுமை வந்துடுத்து, ஒரு சந்தோஷம் போயிடுத்து. தபஸ் பண்ணும்போது இருந்த ஆனந்தம் அதுவும் போயிடுச்சு, இது வந்த பிறகு இருந்த ஆனந்தம் அதுவும் போயிடுச்சு. என்னமோ எங்கேயோ அதர பாதாளத்துல கீழே விழுந்த மாதிரி ஒரு துக்கம் மனசுல, ஒரு கலவரம், ஒரு பயம் எல்லாம் வந்துடுத்து. ஓன்னு ஆள ஆரம்பிச்சுட்டா, பெரிய ரிஷி ஆள ஆரம்பிச்சுட்டான். அப்ப அந்த குழந்தை சொன்னது மட்டும் ஞாபகம், அனந்தம் காட்டுக்கு வா அப்படின்னு விட்டாங்க இல்லையா, அது ஞாபகம் வந்துடுத்து. கதர்றா அழறா துடிக்கடா, அவருக்கு ஒண்ணும் புரியல. இந்த பையன் கிட்ட திருப்பி மனசை மாத்திக்க பாக்குறாரு, போய் போய் அடுத்த அந்த பையன் இல்லங்கிட்ட நான் மனசு கொடுத்து எதுக்கு அறேன், ஒரு வைராக்கியம் எல்லாம் வச்சு பாக்குறாரு. என்ன பண்ணாலும் இவனுக்கு தெரியாமலேயே இந்த மனசு அவனிடத்துல போய் ஒட்டிக்கிறது. இவருக்கு தெரியல, இவர் தன்னுடைய புத்தி பலத்தினாலே, மனோபலத்தினாலே, வைராக்கிய பலத்தினாலே ஆச்சரியமா இந்த குழந்தை கிட்டேன்னு தன் மனசை எடுக்க அவ்வளவு பிரயத்தனப்படுறான். எவ்வளவு எடுத்தாலும் இவருக்கு தெரியாமலேயே அந்த குழந்தைகிட்ட மனசு போய் நிக்கிறான். இப்படி பாக்குறார், ராத்திரி தூக்கம் வரமாட்டேங்கிறது, அக்கம் பக்கத்துலாம் தேடி பார்த்தார், கிடைக்கிறது. அடுத்தாள் கதை பொழுது விடுஞ்சுடுது, இவருக்கு ஒன்றும் புரியல. டீ உட்கார்ந்து நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ற, மனசு லயப்படலை, ரொம்ப அப்படி துக்கம் வர ஆரம்பிச்சுடுத்து. அசரீதியா சப்தம் திரும்பவும் சொன்னேனா, வேணா அனந்தம் காட்டுக்கு வா அப்படின்னு உடனே கதர்றா. அவ புரிஞ்சு கொடுத்தான், இது ஸ்வயம் பகவான். அந்த பயலை நினைச்சு 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 அழுது அழுது அழுது, ஒரு க்ஷணத்துல அவரை பத்தி நினைக்கும் பொழுது சங்கசக்கர கதா பத்ம பாணியும் அவருக்கு காட்சி கிடைச்சிடுது. அதற்கு சாதாரண குட்டி பயலா பார்த்தேன், 2 வயசு குழந்தையா பார்த்துட்டு இருந்தார். இவனை நினைச்சு நினைச்சு தியானம் பண்ணோன்னா திரும்பி அந்த தக்கர ஒரு க்ஷணம் சங்கு சக்கர கதா பத்ம பாணியாக புராண ரூபமா சுவாமி காட்சி கொடுத்துட்டான். என்னடாது அப்படின்னு பாக்குறா. அப்பதான் அவருக்கு புரியறது, அச்சோ இவ்வளவு நாள் என் கூட விளையாடின்றது ஸ்வயம் பிரம்மமா. அப்பதான் இன்னைக்கு என் மேல கால் போட்டுன்றது, என் மேல ஏறி உக்காந்தது, என் குடுமையை பிடிச்சு ஆட்டிட்டு ராத்திரி தூக்கத்தை காலை கொண்டு உதச்சது, என்னை கட்டி பிடிச்சுன்னு முத்தா கொடுத்ததே, இந்த இடி இடிச்ச போதெல்லாம் எனக்கு பயமா இருக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு தான் மின்னல் அப்படின்னு கொடுத்தான். எல்லாம் பண்ணிட்டேன். இப்ப ஒவ்வொன்னா யோசிக்க யோசிக்க, ஐயோ பரபிரம்மா இவ்வளவு சௌந்தரியமா, இவ்வளவு சுலபமா, பெருசா ஒண்ணுமே பண்ணாம அவனுக்கு பண்ற பூஜைக்கு அவன் வேற ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும். பழத்தை எடுத்து கொடுத்து, புஷ்பத்தை எடுத்து கொடுத்து, துளசியை எடுத்து கொடுத்து, அவருக்கு இதெல்லாம் நினைச்சு அழுக வந்துடுத்து. இவ்வளவு நாள் நீ கூட இருந்த தெரியலையேப்பா, விட்டுட்டேனே விட்டுட்டேனே விட்டுட்டேனே, ஹே பிரபோ பாகி பாகி காப்பாதுப்பா, ஹே பிரபோ நீன்னு தெரியாம போயிடுத்தேப்பா அப்படின்னு அழகா அழுது அழுது பார்த்தா நம்மளால இருக்க முடியல. சரி கிளம்பிட்டா, இந்த அனந்தன் காடு எங்கே அப்படின்னு தேடிந்து வரா. எங்க இருக்கு துவாரகா? குஜராத். அங்கேயே எல்லாருமே கேட்க, அனந்தன் காடு அனந்தன் காடு அனந்தன் காடு அப்படின்ற, அனந்தவனம் எங்கே அனந்தவனம் எங்கே, போகிற வழியெல்லாம் வேற இந்த குழந்தை பண்ண நிலையில எல்லாம் ஞாபகம் வருது. அப்படி ராத்திரி படுத்துக்கிறா, பசிக்கிறது, சாப்பிட மாட்டேங்கிறா. இந்த குழந்தைய அடைஞ்சுட்டு தான் மறுவேலன்னு ஓடுறா. சரீரம் பலம் குறைஞ்சு போகிறது, அவகாரம், சாப்பிட மாட்டேங்கிறா. இப்பெல்லாம் கண்ணை மூடினாலோ கண்ணை திறந்தாலோ மேலே ஏதான ஒரு இலை விழுந்தா கூட டே பயல அப்படின்னு தான் எழுந்துக்கிறான். அவன் கூடவே இருக்கான்ற மாதிரி அனுபவம், ஆனால் கூட இருக்கான், ஆனால் பிரத்யட்சமாக தெரியல. கண்ணை மூடினு இப்படி உட்காந்து இருக்கா, திடீர்னு அவன் குரல் கேட்கறது, இங்க இருக்கேன், தோ 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 இங்கே தான் இருக்கேன் அப்படின்றான். கண்ணை திறந்து பார்த்தா ஆளை காணும். திடீர்னு எங்கேயோ பார்க்கற தூரத்துல யாரோ வா 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 அப்படின்னு கூப்பிடுறான். ஏய் தோர்க்கியாடா குழந்தை, இதை அனந்தன் காடா பக்கத்தில் போய் பார்க்கிறாரு. இல்லை, யாரும் ஒரு திட்டு பிடிச்சு கொடுத்து, கோபிகைகள் போலே, கஷ்டித் துளசி கல்யாணி கோவிந்த சரணம் பிரிய, கதர்றான் இல்லையா? அதே மாதிரி கதர்றான். எங்கேயாவது துளசியை பார்த்தா உனக்கு தெரியுமே சொல்லேன்றா. அது காட்டில் அப்படி அசைஞ்சு காமிக்கிறது, இப்படிதான் இப்படிதான்னு மகாத்மாக்களுக்கு வழி காட்டும். மரம் செடி கொடிகள் இடத்துலாம் கட்டுறா, எப்படி ராமச்சந்திர மூர்த்தி சீதை எப்படி போனான் மான் கிட்டலாம் கேட்ட மாதிரி இவர் கேட்கிறார். பாத்தியா அந்த பிரம்மஸ்வரூபனை பாத்தியா, பரமாத்மாவை பார்த்தேடா, ஈஸ்வரனை பார்த்தேடா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை பார்த்தேடா அப்படின்னு அழுதுட்டு வர. நிறைய ரிஷிகள்லாம் அவரை பார்க்கறா. சில ரிஷிகள்லாம் உபதேசம் பண்றார், உள்ளுக்குள்ளேயே பிரம்மத்தை வச்சு எங்க தேடிட்டுருக்கள், அந்தரியாமி அவன் தானே இருக்கான்னார். இவர் சொன்னார், அந்தரியாமியோட இந்த வெள்ள இருந்த பிரம்மம் நன்னா விளையாடித்து பேசித்து கட்டி பிடிச்சிருந்தது, அந்தரியாமியா இருக்கிறவனே என்னோட விளையாடினான்லாம் கதறினார். சில பேர் பைத்தியம் நினைச்சா, சில பேர் பெரிய ஞானி நினைச்சா, சில பேர் பக்த சிரோன்மணி நினைச்சா. ஆனால் இவருக்கு ஒரே லட்சியம் இருந்தது, இந்த பயலை பார்க்கணும், அவன் எப்படியாவது கூப்பிட்டு வந்துடணும்னு. நடந்து 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 அவ்வளவு தூரம் இந்த கடல் மணல்லையே நடந்து வர, இந்த காடு எந்த பக்கம் இருக்குன்னு வேற தெரியல. இப்படி நடந்து நடந்து பல பேர்ல கேட்கிற, அனந்தன் காடு தெரியுமா, அனந்தன் காடு பார்த்துருக்காடா, வாழ்க்கை புதுசா இருக்கு அந்த வார்த்தையே. அனந்த வனமா அப்படி ஒன்றும் தெரியலையே, எங்கன்னு எங்களுக்கு தெரியலையே இப்படின்னு சொல்லிட்டு வரான். இப்படி நடந்து போவோம், எவ்வளவு முடியுமோ நடப்போம். அந்த பயிரை பிடிச்சே ஆகணும். ஹே கிருஷ்ணா, ஹே ராமா, ஹே கோவிந்தா, ஹே மாதவா, ஹே வைகுந்தா, ஹே நாராயணா, ஹே பிரபோ, நீ என் நீ என்கிட்ட குழந்தையா விளையாட நினைச்சேன்ப்பா, நான் இப்ப குழந்தையா ஆயிட்டேன்ப்பா, அந்த குழந்தைய விட்டுவிடாதேப்பா. அப்பா தர்சனம் தேகி பாகி பாகி பிரபோ, தர்சனம் கொடுப்பா. உன் தர்சனம் கிடைச்சிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் அனுபவிக்க தெரியல. அப்போ உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தேன், அப்போ உட்காந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எல்லாத்தையும் விட்டுடன் தர்சனம் கொடுப்பா. உன் தர்சனம் இல்லாம ஒவ்வொரு பொழுதும் வீணா போயிட்டு இருக்கு. தர்சனம் இல்லைன்னா அன்றைய பொழுது வீண். இன்னைக்கு பகவத் தர்சனம் பண்ணவேன்னா இந்த கண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை, இன்னைக்கு பகவத் விஷயம் கேட்கறேன்னா அந்த காதுக்கு பிரயோஜனம் இல்லை, பாவத்தை கேட்டுடுச்சு. இன்னைக்கு பகவன் நாமத்தை சொல்லலைன்னா அந்த வாய்க்கு பிரயோஜனம் இல்லை, பாவத்தை சாப்பிட்டுருக்கு. நன்னா இந்த நாமத்தை சொல்லாம நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டோமோ எல்லாம் பாவத்தை தின்னிருக்கும். மலமூத்தத்தை சாப்பிட்றது எவ்வளவு கேவலமோ அதை விட மோசம் பாவத்தை சாப்பிட்றோம். பகவன் நாம சங்கீர்த்தம் சொல்லாம ஒரு பிரயோஜனம் கிடையாது. நன்னா விரக தாபம் வந்துடுத்து கோபிகைகள் போல, அவள மாதிரியே கதர், தன்மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக ததாத்மிக்காக தத்குணான் ஏவ காயந்தியோன ஆத்மா காணாணி சஸ்மருன்னு எல்லாத்தையும் மறக்கிறார். எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த குழந்தைய தேடி தேடி வர இந்த தாபம் வேணும். பிரபுவை பார்க்கணுமே 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 பார்க்கணுமே. இந்த திருப்பதி மலை ஏறணும்னா ஒரு தாபம் வரும், எப்படாப்பா கடைசி படி வரும். இந்த ஏற ஏற ஒவ்வொருத்தராக கேட்பேன், எத்தனை மலை ஆயிருக்கு அப்பதான் சொல்லுவாங்க, உருமலை உருமலையே எவ்வளவு நாளாங்க, ஏழு மலை ஆறு மலை ஏறணுமா அப்படின்னு. அதை கடைசி கிட்டலாம் போனோம்னா ஒரு ஒரு படியே ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டருக்கு உண்டு. இந்த மலை பாதையில் அப்படியே நடக்கணும். எல்லாரும் நினைச்சு பாப்பாடா இனிமேல் மலை ஏற வேண்டாம் நன்னா அப்படியே வந்துவிடுதே அப்படின்னு நினைச்சா, அதுக்கப்புறமா தான் செங்குத்தா முழங்கால் முடிச்சான்னு ராமானுஜர் படி வரும், அங்க ஏறதுக்குள்ள போதும் இப்படி நிற்கும், அது அந்த படி ஏறதுக்குள்ள மலையப்ப சுவாமிய வேண்டாம் சொல்லிடுவது அப்படி ஆயிடும். இதெல்லாம் முடிச்சு கடைசியில படி ஏறிய மனுஷான் அப்பாடா திருப்பதி ஏறி ஆசனா அடுத்த நிமிஷம் வந்துடும், இந்த கூட்டத்தில் இன்னும் சுவாமியை பார்க்கணும் நிமிஷம் வந்துடும். அந்த மாதிரி இந்த உள்ளுக்குள்ள அந்த தாபம் வரணும் பாருங்க, அதுதான் அந்த மாதிரி தாபத்துல தேடி 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 வந்தா எத்தனையோ பேர்கிட்ட கேட்டா, எவ்வளவோ ரிஷிகள் கிட்ட எல்லாம் கேட்டா, யாருக்கும் ஒன்றும் தெரியல. இப்படி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அப்படி உக்காந்து விட்டார். ஹே பிரபு, நான் உன புறங்கையால தள்ளி விட்டது தப்புப்பா, போடான்னு சொன்னது தப்புப்பா, நான் அகஸ்மாதா கோபத்துல சொல்லிட்டேன், மாயையில தானே வசப்பட்டு சொன்னேன்ப்பா, நிஜமா ஆத்மார்த்தமா நீ வேண்டான்னு நான் தள்ளி விடுவேனா, என்னுடைய ஹிருதயம் உனக்கு தெரியாதா, நீ என்ன காரணத்துக்காக போனானே என்னுடைய அகம்பாவம், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் இவ்வளோ பெரிய தண்டனையாப்பா, உன்னை பார்க்கவே முடியாதபடி இப்படி ஒரு ஜென்மா தேவையா, என்ன தபஸ், என்ன பிரயோஜனம், ஹே பிரபு எனக்கு ஒரு காட்சி தரமாட்டியா, நான் உன் குழந்தை இல்லையா, நீ அநாதநாதன் இல்லையா, நீ தீனபந்து அல்லவா, எல்லாருடைய பாவங்களையும் க்ஷமிச்சு அனுகிரகம் பண்ணக்கூடியவனா சேப்பா, எத்தனை அசுராளுக்கு கிருபை பண்ணிருக்கே, இரண்யாசன் இரண்டே கிருபிக்கெல்லாம் கிருபை பண்ணிருக்கேப்பா, எனக்கு ஒரு கிருபை பண்ணப்படாதா. புரந்ததாச கேட்கிற அஜாமிலனோ அண்ணனோ விபீஷணனோ தம்மனும், அஜாமிலனுக்குலாம் கிருபை பண்ணியேப்பா, விபீஷனுக்கெல்லாம் கிருபை பண்ணியேப்பா, நான் மட்டும் அந்நியனும், இவ்வளோ பெரிய விஸ்வத்துல நான் மட்டும் உனக்கு வேண்டாதவன் ஆயிட்டேனும், வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு சொன்னவளுக்கெல்லாம் கிருபை பண்ணியேப்பா, இப்போ நானும் இந்த விஸ்வத்தில் இந்த யூனிவர்ஸில் நானும் ஒரு ஆள் தானேப்பா, உன்னுடைய கண்வட்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இல்லையே, உன்னுடைய நாபி கமலத்திலேயே அந்த ஆயிரக்கணக்கான கோடி ஜீவாத்மாக்கள்னு நானும் ஒருத்தன் தானே, இந்த பிரளயத்தில் எத்தனையோ பிரளயங்களில் எல்லாரும் எந்த நாபிக்கமலத்தை அடங்குறாளோ அந்த நாபிக்கமல தான் நானும் அடங்குறேன், நீ நீ சிருஷ்டிச்ச 84 லட்சம் விதமான சரீரங்களில் தானே நானும் சுத்தின்றிருக்கேன், உன்னுடைய டெரிட்டரிக்குள்ள இல்லைன்னு சொல்ல முடியாது, உன்னுடைய வட்டத்துக்குள்ள கிடையாது, நீ என்னுடைய ஆள் இல்லைன்னு சொல்ல முடியாது, மகாபாபி அசுரனா இருந்தாலும் சுவாமி இவன் என்னுடையவன் இல்லைன்னு சொல்ல முடியாது, சுவாமியோட சம்பந்தம் உண்டு, உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு ஆண்டா சொன்னாலியா, உனக்கு எனக்கு சம்பந்தம் மாறாதேடா பிரபோ, ஹே கண்ணா, ஹே முகுந்தா, ஹே மாதவா, என்னை எங்கேயோ கொண்டு போனடி ஏப்பா, நீ எங்க போனேன்னு தெரியலையேப்பா, நீ இல்லாம ஒவ்வொரு நாளும் பயங்கரமா இருக்கே, ஹே பிரபோ உன்னுடைய மரணம் தான் என் உசுரை காப்பாத்தின், உசுரையும் விட்டுருப்பேன், ஒவ்வொரு நாளும் நீ எங்க நீ எங்கன்னு தேடி தேடி உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன், இப்படியே வாழ்க்கை, நான் இனி எத்தனை வருஷம் தேடுவேன், அதுக்குள்ள சரீரம் நிற்குமான்னு தெரியாது, தேடுறதுதான் வாழ்க்கை, என்ன அப்புறம் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமேப்பா, கதறார் அழறார் துடிக்கிறார் கெஞ்சறார் புலம்புறார், அப்போ ஒரு குழந்தை வீல அழறது, அன்னி சொன்னா கேப்பியா அடிப்பேன் அடிக்கிறார் அம்மா, இவர் இப்படி பார்க்கிறார் சிரிக்கிறார், அந்த அம்மா அந்த குழந்தைய அடிச்சு அழகிறா, இவன் என்ன நெஞ்சில் அடிச்சு அழகிறான், அவன் அம்மா ஏதோ தப்பு பண்ணாம இவனை தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம கிட்ட போயிட்டான், ஓன்னு அழகா, அப்ப அந்த அம்மா சொன்னா இனிமேல அட்டகாசம் பண்ணியோ பிச்சு விடுவோம் பிச்சு, இனிமேல் தான் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன், அடுத்த வாட்டி இந்த மாதிரி சேட்டை பண்ணியோ கொண்டு வந்த அனந்தன் காட்டை வீசிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன், பகீர்னு இவருக்கு ரிஷிகள் இடத்துல எல்லாம் கேட்டு கிடைக்காத அனந்தன் காடு, ஒரு புலைய ஸ்திரீ தன் பிள்ளைய மிரட்டும் போது சொல்ற அனந்தன் காட்டுல கொண்டு விட்டுருவாங்க, ஜாக்கிரதே கண் பிரகாசமா இருக்கு, பகவான் எப்படி நமக்கு வழி காட்டுவான்னு நமக்கு தெரியாது, இப்படிதான் காட்டணும்னு அவசியம் உண்டு, ஓடி வந்தார் அந்த புலைய ஸ்திரீ கிட்ட கை ஊப்பிண்டார், அம்மா அவ பயந்து போயிட்டார், யாரோ ஒரு ரிஷி வந்துட்டாரு, உடனே அவர் சொல்ல, சாமி நான் குழந்தைய சும்மா தான் மிரட்டினேன் அப்படின்னு, ஐயோ நீ நான் ஒண்ணுமே சொல்லல, இப்ப அனந்தன் காடுன்னு சொன்னிய மாதிரி எங்க இருக்கு, தோ தெரியல சாமி அந்த பெரிய காடு இதுதான் அப்படின்ட்டார், உடனே அவர் காலில் விழுந்துட்டார், எனக்கு என் பகவானை காட்டி கொடுத்துட்டாய்மா, என் பகவானை காட்டி கொடுத்துட்டாய்மா, என் பகவானை இழந்துட்டேன், இனிமேல் அடைய போறதில்லேன்னு நினைச்சேன், இன்னைக்கு இனி இனி எனக்கு என் சுவாமி இல்லைன்னு நினைச்சேன், சுவாமியை காட்டி கொடுத்துட்டா, சுவாட்டி கொடுத்த ஓர் அழகா, அவளுக்கு ஒன்றும் புரியல, அடா ரிஷிலாம் காலில் விழவாரு, அவள் பயந்து போயிட்டான், பைத்தியம் பிடிச்சா மாதிரி இந்த அனந்தன் காட்டுக்குள்ள ஓடி வர, அனந்தா ஹே பிரபோ, ஹே கிருஷ்ணா, ஹே முகுந்தா, ஹே மாதவா, ஹே கேசவா, ஹே அநாதநாதா, ஹே தீனபந்தோ, ஹே கருணா ஜலநிதே கதர்ர, ஹே பத்மநாபா, ஹே அமர பிரபோ, ஹே நாராயணா, ஹே அகில குரு, ஹே பகவான், ஹே நமஸ்தே, ஹே பிரபோ, ஹே ஆதி பீஜாய, ஹே ராமானுஜா, ஹே ஜகத்ரய குரு, கத்துக்கிறது கதர்றா, எங்கப்பா இருக்க எங்கப்பா இருக்க, ஹே பிரபோ இது மேலையும் தாங்காது, உன்னுடைய தரிசனம் இல்லாமல் ஒன்னும் தரிசனத்தை கொடுக்கடி உசிரை எடுத்துடும். இந்த ஆயுஷ் போதும்னு ஓடி வந்தா நிறைய மரங்களா பாக்குற பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடுறார். கீழே கல்லு தடுக்கி கீழே விழறார், மரம் தடுக்கி கீழே விழறார், காலில் முள்ளு குத்துறது, கல்லு குத்துறது, ஒன்றும் தெரியல. ஏற்கனவே பசி கலப்பு, உடம்புல பலம் இல்லை, மனசுல உற்சாகம் குறைஞ்சு போயிடுது. இப்ப அனந்தன் காடுன்ற ஒரு சப்தத்துல உசிர் ஓடின்னு இருக்கு. கதறி கதறி அழுது 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 கண்கள்லாம் பூஞ்சி அடைச்சு போயாச்சு. கையெல்லாம் நடுங்கிறது, உடம்பெல்லாம் நடுங்கிறது. கண்ணனை பார்க்க மாட்டேன், நான் கண்ணனை பார்க்காமலேயே போயிடுவேனோ, ஹே குழந்தைய காட்சி கொடுப்பா, ஹே மாதவா, ஹே பிரபோன்னு கதறான். பாகிமாம் ரக்ஷமாம், பாகிமாம் ரக்ஷமாம், பாகிமாம் ரக்ஷமாம், தர்ஷனம் தேகி பிரபோ, காட்சி கொடுப்பா, இனிமேல் ஒன்னும் சொல்ல மாட்டேன்ப்பா, இந்த அஞ்ஞானத்தெல்லாம் எடுத்துக்கோப்பா, இந்த அகம்பாவத்தெல்லாம் எடுத்துக்கோப்பா, எனக்கு சமாதானத்தை கொடுப்பா, உன் தரிசனத்தை கொடுப்பா. பல கோடி ஜென்மா, பல கோடி சரீரங்கள்ல பல கோடி பேரோட இருந்து இருந்து சம்சார சாகரம் கோரத்தை ஓடி ஓடி சுத்தி களைச்சு போன ஒரு ஜந்துப்பா. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு ஓடி ஓடி களைச்சு போய் வந்திருக்கேன். எல்லாமே பொய்யன்னு தெரிஞ்சு நீ சத்தியம்னு தெரிஞ்சு வந்திருக்கேன். உன்னை விட்டா வேற கதி இல்லைன்னு அகதியா வந்திருக்கேன். உன்னை விட்டா ரக்ஷகன் இல்லைன்னு உன் குழந்தையா வந்திருக்கேன். உன்னை விட்டா என்னிடத்த அன்புடையவர்கள் யாரும் இல்லைன்னு பிரேமஸ்வரூபனா உன்னுடைய அன்புக்காக ஏங்கி அழைச்சி வந்திருக்கேன். ஹே பிரபோ தர்ஷனம் தேகி, பாகிமாம் ரக்ஷமாம், பாகிமாம் ரக்ஷமாம், பாகிமாம் ரக்ஷமாம், தர்ஷனம் தேகி. ஹே பிரபோ, ஹே பத்மநாபா, ஹே அனந்தசயனா, ஹே நாகசயனா, ஹே பிரபோ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, ஏ தேவதேவோத்தமா, ஏ அகிலாண்ட கோடி சார்வபௌமா, ஹே பத்மநாபா, ஹே பிரபோ தர்ஷனம் தேஹி, பாகிமாம் ரக்ஷமாம், தர்ஷனம் தேஹி, தர்ஷனம் தேஹி, தர்ஷனம் தேஹி, தர்ஷனம் தேஹின்னு சொல்லி மூர்ச்சியாய் விழற சமயம் ஒரு இழுப்ப மர பொந்துல அந்த குஞ்சு பையன் நிக்கிறது. வந்தியா தேடிட்டு வருவேன் சொன்னேனா, வந்தியா கதறி கதறி அழகா, நீ வந்துட்டியா, என் அழுக பொறுக்க முடியாம நீ வந்துட்டியா, இனிமேல் போன்னு சொல்ல மாட்டேன், இனிமேல் தள்ளி விட மாட்டேன், இனிமேல் திட்ட மாட்டேன், இனிமேல் நான் உன்னை கோச்சிக்க மாட்டேன், ஹே பிரபோ இனிமேல் என்னை விட்டு போயிடாது, என்னால தாங்க முடியாது, இதுக்கு மேல உன்னை விட்டுட்டு என்னால ஜீவிக்க முடியாதுன்னு ஓடினார் குழந்தை கிட்ட. குழந்தை கிட்ட பக்கத்துல ஓடினால் அதுவும் ரெண்டு கையை இப்படி காட்டிட்டு வா 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 அப்படின்னு அதுவும் அழறது, அப்படி கண்ணத்தெல்லாம் தொடச்சுக்கிறது. நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, மம்மம் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா, செங்கதிரி பழமே சாப்பிடல, பாலே குடிக்கல, நான் இழைச்சு போயிட்டேன் பாரு அப்படின்றது. நன்னா கொழுக்கு முழுக்குன்னு தான் இருக்கு. இப்படியும் கண்ணை புருவத்தை சுருக்கி பார்த்தாரு, இழைச்சு போயிருக்கியா. பகவான் சொன்ன, நீ இழைச்சா நான் இழைச்சா மாதிரிதானே, சத்தியமா தானே, நம்மள்தான் அவன் அழறான், நமக்கு வெளிச்சா அவன் துடிக்கிறான், அவனை மாதிரி நமக்காக யார் இருக்க, கஷ்டமோ நஷ்டமோ பணமோ என்ன வேணா இருக்கட்டும், ஏதாவது உடம்பு முடியல எங்க ஐசியூல இருந்தானா, யார் நம்ம கூட இருக்க, யாரால இருக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே பாரம் தான், சுவாமி மட்டும்தான் நம்மள பாரமா பார்க்கணும். நன்னா ஞாபகம், எல்லாருக்குமே நாம பாரம் தான். ஒரு எல்லைக்கு மேல யாருக்குமே யாருமே வேண்டாம். அப்பா அம்மாவுக்கு குழந்தைகள் வேண்டாம், குழந்தைகளுக்கு அப்பா அம்மா வேண்டாம், ஆத்துக்காருக்கு மனைவி வேண்டாம், மனைவிக்கு ஆத்துக்கார் வேண்டாம், யாருக்கும் யாருமே ஒரு எல்லைக்கு மேல வேண்டாம். என்ன ஞாபகம், ஒரு எல்லைக்கு மேல யாருக்குமே யாருமே வேண்டாம். இப்ப யாருக்கு வேணும்னா பகவானுக்கு மட்டும்தான் எல்லா சமயத்திலையும் நாம வேண்டியிருக்கு, நமக்கு சுவாமி வேண்டியிருக்கு. என்ன ஞாபகம், இதுதான் சத்தியம், இது ஒண்ணுதான் நித்தியம், எல்லாமே இதுதான். பகவான் நான் இழைச்சு போயிட்டேன், நீ இல்லாம உன்னை பார்க்காம நீயே அவ்வளவு லேட் பண்ணாய் அப்படின்றான். இவன் திருச்சாரு அனந்தன் காட்டையும் அவளை தள்ளி வச்சாரு, பக்கத்துல வச்சிருக்கப்படாதா, எங்க இருக்கு துவாரகா, எங்க கொண்டு அனந்தன் காட வைப்பேன். நான் கோபத்தை நடந்து நடந்து வந்தேன், ஓடி ஓடி வந்தேன், இங்க வந்துட்டு நான் செட்டில் ஆயிட்டேன், நானும் திருப்பி வரணும்னு பார்த்தேன், வழி தெரியல, இவனுக்கு வழி தெரியல, எனக்கு வழி தெரியல, மறந்து போயிடுது, நான் போமா அனந்தன் காடும் சொல்லிட்டு வந்துட்டேன், இங்கதான் கிடைச்சது இருந்துட்டேன் அப்படின்ற பக்கத்துல பேசிலே ஓடி வந்தா திடீர்னு மரம் முறிஞ்சு விழுந்துருது, தூக்கி வாரி போட்டது, எல்லாம் கிடைச்சு விடுத்து, அப்பாடான் சமாதான மாசனம், மரம் முறிஞ்சு விழுந்துடுத்தும், மழை இல்லை, பெரிய சுழல் காற்று எதுவும் இல்லை, மரம் முறியறதுக்கான வாய்ப்பும் இல்லை. பெரிய மரம் திடீர்னு முறிஞ்சு விழுந்தது. ஏ பிரபோ அப்படின்னு கத்து கத்தினா மரம் முறிஞ்சு விழுந்தது. முறிஞ்சு விழுந்தா கலை இலையெல்லாம் இருக்கணும், எதுவுமே இல்லை. பெருசா ஒண்ணு படுத்துருக்கு. திருவள்ளத்துல தலையை வச்சுட்டு திருப்பாதபுரத்துல பாதத்தை நீட்டிண்டு 18 மைல் தூரத்துக்கு ஒரு வஸ்து, இவ்வளோ பெருசு பாருங்க, பதறி போயிட்டா. அப்படியே பார்க்கற பெரிய பாதம், இதுவே பெரிய பாதம்ன்றோம். 18 மைல் தூரம் சுவாமி இருந்தாருன்னா திருப்பாதபுரத்துல பாதம் எவ்வளவு பெருசு இருந்திருக்கும், திருவள்ளால தலை எவ்வளவு பெருசு இருந்திருக்கும், இந்த அனந்தன் காட்டில் நாபி எவ்வளவு பெருசா இருந்திருக்கும், கணக்கு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இந்த 18 அடியே இவ்வளோ பெருசுன்னா 18 மைல் தூரத்துக்கு அவனுடைய கருணையின் எல்லை. 18 மைல் தூரத்துக்கு கையில தாமரைய வச்சுண்டு கையை அப்படி வச்சுண்டு ஆதிசேஷன் மேல அனந்த சயனனாக பன்னக சயனனாக போகீந்திர சாயியாக தேவேன்னு படுத்துருக்கான். பல 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 பலான்னு பட்டு பீதாம்பரம் உடுத்திண்டு இந்த 1,00,000 கோடியும் ஆபரணமா போட்டுண்டு சர்வாபரண பூஷித்தனாக சர்வலங்காரனாக சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசமாக வை ஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக நெத்தியில் அப்படியாக வளர்பிரையில் இருக்க அஷ்டமி சந்திரனை போல ஒரு கஸ்தூரி திலகம் இட்டுண்டு சுருள் சுருளான கேசத்தோடு தலையில கீடம் எல்லாம் வச்சுண்டு ஒரு கையில அப்படி தாமரை வச்சுண்டு ஒரு கையில தாழ சிவலிங்கத்தை வச்சுண்டு இப்படி அழகா படுத்துனுட்டான் பகவான். இவர் பார்த்தா நம்ம பகவான்னு பார்த்தா சுத்தி வர 33 கோடி பேர் நிக்கிறோம். நாரதர் தும்புருலாம் வீணை வச்சு எப்படி கானம் பண்றான், அப்சர ஸ்திரீகள் கந்தர்வர்கள்லாம் நாட்டியம் ஆடுறா, இந்திரனுடைய தேவர்களாம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா, பிரம்மதேவர் அப்படியே ஆனந்தத்துல மயங்கி போய் அழுதுண்டே இருக்க, சிவபெருமா தன்னிலே மறந்து தியானத்துல இருக்க, சுகபிரம மகரிஷி பிருகு மகரிஷி மார்க்கண்டேய மகரிஷி எல்லாம் இந்த பிரம்மஸ்வரூபத்தை பார்த்து அப்படியே சமாதியில நிக்கிறா. கருடாழ்வார் ஆஞ்சநேயர் எல்லாம் கைகூப்பிட்டு அஞ்சலி ஹஸ்தமா நிக்கிறான். சந்திரன் சூரியன் நவகிரகங்கள்லாம் கை கூப்பிண்டு ஓரத்துல நின்றுண்டு சுவாமியுடைய இந்த ஆச்சரியமான ரூபம் என்ன, பிரளயத்துல படுத்துருக்கிற மாதிரி ஒரு ரூபம். பிரளயத்தை பகவான் இப்படிதான் படுத்துருக்க, அது போல ஒரு ரூபம். என்ன பண்ண கையில தாமரை சிவலிங்கம் இல்லையுடைய இந்த சயனம் இப்படிதான் ஜலசாயி அப்படிதான் படுத்துருக்கார் சுவாமி. இப்படியே பார்த்தா இவர் இவ்வளோ பெரிய சுவாமியா, என்கிட்ட 2 வயசு குழந்தையா விளையாடினா, இவனா என்ன கட்டி பிடிச்சான், இவனா என்ன முத்தம் கொடுத்தான், ஐயோ இவனையா புறங்கையால தள்ளி விட்டு போடான்னு சொன்னேன்னு அடிச்சுன்னு அழுத ஆரம்பிச்சுட்டான் பகவான். சிரிச்சான், அடிச்சுக்காதேன்னு இப்படி கையை பிடிச்சான். உனக்காக தானே இப்படி படுத்துன்னு இருக்கேன், உனக்காகத்தானே இங்க இருக்க, என்ன போகணும்னு கல்பகாலம் இங்கேயே இருப்ப, எப்படி நாங்கள்லாம் அனுபவிக்கணும், இதை அனுபவிச்சு அனுபவிச்சே நான் வாழணும், பின்னாடி வரவாலும் இது போல அனுபவிக்கணும்னு பகவான் சரி உனக்காக இருக்கேன்னுட்டார். அப்போ உடனே சொன்னார் சுவாமி, ஒன்று சொல்ல பயமா இருக்கு, வெறு பேசுறாங்க சுவாமி கிட்ட, ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னா, நீ இவ்வளோ பெருசு இருந்தால் எப்படி ஆராதனை பண்ணுறது, 18 மைல் தூரத்துக்கு என்னைக்கு நான் மாலை கட்டி போடுறது, 18 மைல் தூரத்துக்கு எப்படி வேஷ்டி சாத்துறது, நான் பாதத்துலேருந்து கிளம்பி வந்து ஒரு பிரதட்சணம் பண்ணி உனக்கு நிவேதனம் பண்ணுறதுக்குள்ள காத்தால பிரதட்சணம் பண்ண வந்து சாயங்காலம் ஆகிடும் வந்து உனக்கு நிவேதனம் பண்ணுறதுக்கு, 18 மைல் நீளம்னா அகலம் அவ்வளோ இருக்கும். இவர் வேற ஆதிசேஷன் மேலே பண்ணுறாரு, ஆதிசேஷன் அவ்வளோ பேருந்து யாரும் பக்கத்து வருவாள் சுவாமி பக்கத்தில், இவரை விடுவோம் 18 மைல். அப்போ இவர் எவ்வளோ பெருசு அவர் புஷ்ன்னு அவர் ஆதிசேஷன் தலையே இந்த ரூம் செய்து கொண்டு இருந்தா யாராவது பக்கத்தில் போக முடியும்னு நினைக்கிறது இல்லை பரவாயில்ல அப்படின்னு அவர் வேகமாக மூச்சு விட்டாரோ சுனாமி கிளம்பிடும், அதெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னா பகவான். நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய பக்தியோடைய சைஸு தெரியாம நான் அவ்வளவு பெருசு படுத்துனுட்டேன், நீ எப்படிலாம் அழுதியோ எப்படியெல்லாம் சோத்திரம் பண்ணியோ அதுல நான் வளர்ந்துட்டேன், நான் 2 வயசு குழந்தையா தேமேன்னு தான் இருந்தேன், நீ பாடி பாடி பஜனை பண்ணி பண்ணி நாமஜபம் பண்ணி 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 குஷியில வளர்ந்துட்டேன், இப்ப எவ்வளவு சைஸ் ஆகணும்னு எனக்கே தெரியல, நீ சொல்லு ஏன் சைஸ நீ தீர்மானம் பண்ணு, அதுதானே சௌலபியம், நான் என்ன சைஸ்ல இருந்தா உனக்கு சௌகரியம் நீ தீர்மானம், நம்ம ஆற்றலாம் மூர்த்தி வாங்கி வச்சு பூஜை பண்ணும், நமக்கு என்ன சௌகரியம்னு தானே வாங்கணும், எந்த சைஸ் மூர்த்தியை வாங்கலாம்னு பார்த்து வாங்கல, இந்த பணத்துக்குள்ள இருக்கணும் இந்த சைஸுக்குள்ள இருக்கணும், நம்ம ஆற்று மேடை இவ்வளவுதான், இதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி தான் மூர்த்தி, இதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி தான் மூர்த்தி. இது கூட நான் எங்க பாக்கிற பக்கத்துல ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணார், அழகா சுவாமி அலமாரிலாம் சைஸ் பார்த்து பண்ணிட்டார், நான் கேட்ட ரொம்ப அழகா இருக்காரு சுவாமி என்ன சைஸ் அப்படின்னு, இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும்னு. சுவாமி சைஸுக்கு ஏற்று சுவாமி பூஜை பண்றதுல நம்ம யாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் நம்மாத்துல அவருக்கு எங்க இடம் கொடுக்க முடியும், எந்த இடத்துல நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னு பார்த்து ஒரு இடம் கொடுத்துட்டு அந்த சைஸுக்கு சுவாமி ஆர்டர் பண்ணிக்கிறோம், சுவாமிக்கு நம்ம ஆர்டர் பண்றோம். அவர் தீர்மானிக்கிற எவ்வளவு குறிச்சு தான் இருக்கணும். ஆனா பகவான் பக்த வத்சல், அதனால நீ தீர்மானம் பண்ணு, நான் எவ்வளவு பெருசா இருந்தா உனக்கு சௌகரியம், நீ தீர்மானம் பண்ணிட்ட. பார்த்தா இவ்வளவு பெருசு நன்னா தான் இருக்கு, இருந்தாலும் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சரியா வராது. ஓரளவுக்கு நம்மளை விட பெருசா இருந்தா நன்னா இருக்கும். மனசா கையில தண்டம் இருந்தது ரிஷிகிட்ட, அவர் உடனே அந்த தடியை காமிச்சு இந்த மாதிரி ஒரு மூணு மடங்கு வா அப்படின்னார். அது கரெக்டாக 6 அடி இருந்தது, 3 மடங்கு 18 அடியா அப்படியே சுருங்கினார். 18 மைல் சுவாமி அப்படியே இருந்துக்கலாமோன்னு தோன்ற, அப்போ ஒரு பையன் பயந்து வந்திருக்க மாட்டானு, அமிக்கஸ் கியூரியோ எவனும் உள்ள நுழைஞ்சிருக்க மாட்டான், இல்லையா ஜட்ஜ் எல்லாம் நுழைய மாட்டான், இவர் சைஸுக்கு என்னத்துக்கு வம்பு அப்படின்னு. அவ்வளோ பெருசு இருந்தாருமா கோவில் எவ்வளோ பெருசு இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்புறம் கல்ஃபில் தான் என்ட்ரன்ஸ் இருக்கும். 18 மைல் இவர் தூரம் இருந்தாருன்னா கேரளாவை தாண்டி எங்கேயாவது ஒரு நடம் இருக்கும், கோவில் அவ்வளோ பெருசு கட்டணும். அதுக்கப்புறம் உள் பிரகாரம், அதுக்கப்புறம் ஸ்ரீவேலிபுரா, அதுக்கப்புறம் வெளிப்பிரகாரம், அதுக்கப்புறம் கோட்டை, அப்புறம் கேரளாவே பத்தாரு, கேரளா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து ஒரே பக்கம் நன்னா இருக்கும். இந்திய மலைக்கு அந்த பக்கம் போனால் ஒரே ஒரு கோவில் தான், அனந்த சயன் மட்டும்தான் இருக்கு. ஜம்முன்னு பார்த்துட்டு வந்தோம் இல்லாமல் தனித்தனியாக ஒவ்வொரு கோவிலாக ஏறி இறங்கி வைபவம் எல்லாம் கேட்டு என்னதுக்கு, ஒத்த சாமி போதாதா, பத்மநாப சாமி போதாதா, 1,00,000 கோடி சாமி போதாதா, ஒரு 18 மைல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோன்றது. இப்போ 18 மைல் இருந்தாருன்னா போத்தி உள்ளுக்குள்ள எந்த எத்தனை வாசல் வச்சிருப்பா, அது ஒன்று இருக்காது. 18 அடிக்கே 3 வாசல்னா 18 மைலுக்கு 180 வாசல் வச்சிருக்கோம் குறைஞ்சபட்சம். அப்புறம் ஒரு வரலாம் தனித்தனியாக பார்க்கணும், 5 பேர் எல்லா கையும் சேர்த்து ஒரு கையாக பார்க்கணும் இல்லையா. 18 மைல்னா ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு வாசல் வைக்கணும். எதை பார்த்தது கட்ட வரலாம் சுண்டு வரலாம் சண்டை வேலை வந்துடும், இல்லை இல்லை இப்படிதான் இருக்கு சுண்டு வரலாம், இல்லை திரும்பி இப்படியே பார்த்துட்டு வாங்குறதுக்குள்ளே அவ்வளோதான் ஆயுசு முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் கணக்கு பண்ணி 18 அடியா சுவாமி சுருங்கினார். திவாகரமணி கையெடுத்து கூப்பிட்டார், கதறி அழுதா, பகவானை கட்டி பிடிச்சென்றார், பகவான் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணின்றார். ரொம்ப அழுதியோ, ரொம்ப தேடினியா, ரொம்ப பயந்து போயிட்டியா அப்படின்னார். சொன்ன, ஆமாம் தானே பிரபு, நீன்னு தெரியாம விளையாடிட்டு இருந்தேன், நீனு தெரிஞ்ச பிறகு கிடைக்கல, அது பெரிய துக்கம் தானே அப்படின்னார். பகவான் சொன்ன, இல்லை உன்னுடைய தாபத்தை அதிகப்படுத்துறதுக்காகத்தான் எத்தனையும் பண்ணு. கோபிகளிடத்தை சொல்லலாம் இல்லையா, ஏண்டா மறந்து போயிடா திடீர்னு, இல்லை நீங்கள்லாம் என்னையே நினைச்சுட்டு இருக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் இத்தனையும் பண்ணுங்க. நீ என்னவோ பெருசு நினைச்சுட்டா இல்லையா, சால கிராமத்தை தான் உனக்கு பிரத்யட்சமா நான் வந்துட்டேனே, நான் தான் பிரத்யட்சமா இருக்கேனே, சால கிராமம் மட்டும்தான் நானா, எல்லாம் நான் இல்லையோ அப்படின்னா. தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு, வேதாந்தெல்லாம் நல்லா இருக்கு. மானச மோகித மானசஸ்ய தன் மாயையா மோகித மானசஸ்ய, மகாராஜா சுவாமித்ரனா சொல்ற பத்மநாப சதகத்துல, தன் மாயையா மோகித மானசஸ்ய, உன்னுடைய மாயையினாலே மோகிப்பிக்கப்பட்ட மனசுடையவனா இருக்கேன்பா, அதனால தெரியல, என் பலத்தினால நான் தூத்து போகலையே, உன்னுடைய மாயா பலத்தினால விழுந்தேன், அப்படி மாயிலே நீதானே மீட்டெடுக்கிறான் பகவான் சொன்ன, மீட்டெடுத்துட்டேனே அப்படின்னா அன்னிலிருந்து பத்மநாபனை ஆனந்தமா ஏகாந்தமா பூஜை பண்ணிட்டு இருக்க. சரியா பத்மநாபன் முதல்ல மரமூர்த்தி தான், பத்மநாபோ மரப்பிரபுகு தான், இழுப்ப மர மூர்த்தி, அதனால பூந்தான சொன்னது சரிதான், பத்மநாபோ அமரப்பிரபுகு இல்லை, பத்மநாபோ இழுப்ப மரப்பிரபுகு, இழுப்ப மரத்திலேருந்து வந்த மூர்த்தி தான் நம்மளுடைய பத்மநாபன். மரமா இருக்கிற நம்ம மனசை மாத்திரத்துக்காகவே பகவான் மரப்பிரபுவா வந்தான், அவ்வளவு சிரேஷ்டம் அந்த பத்மநாபன். அப்ப இந்த பத்மநாபன் அங்கேந்து அவன் ஓடி வந்தான், நம்மளை யாரையும் துவாரகை கூட்டு போலையே, நீ அங்கவான்னு நம்மளை இந்த மாதிரிலாம் அலைய விட்டார்னா போவோமா, திவாகரமுனி அலைய விட்டு அவன் வந்து புகழ் புகுந்தா அகதின்னு சொல்லுவான், கதி இல்லாம ஒரு இடத்துக்கு வந்து புகழவால அகதின்னு, இந்த மாதிரி அவன் வந்து புகலிடமா இந்த இடத்த வெறும் காடு இன்னைக்கு புறமாச்சுன்னா அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நன்னா ஞாபகம் வச்சுக்கோ, இது வெறும் காடு, அனந்தன் காடு, மனுஷர்கள் ஜீவிக்காத காலம், எல்லா துஷ்ட மிருகங்கள் அலைஞ்சின்றிருந்த காடு, பாம்பும் புலியும் சிங்கமும் பயமுறுத்தின்றிருந்த காடு, இன்னைக்கு புறமா இருக்கு, கேபிட்டல் சிட்டியா இருக்குன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரியா தீர்மானிச்சது அவன். குஜராத்லேருந்து துவாரகையிலேருந்து கண்ணன் ஓடி வந்து இது என் ஸ்தலம்னு அவன் வந்து படுத்துண்டானோ, இன்னைக்கு நம்ம சௌகரியமா தொழுதுன்னு இருக்கோம் பத்மநாதன். அப்ப அந்த மூர்த்தியை நின்னா சேவிக்க கூப்பிடுற தூரத்துல பெரிய தபசெல்லாம் பண்ண வேண்டாம், பிரசா தியாகம் எல்லாம் பண்ண வேண்டாம், விரும்ப போய் பத்மநாபா ரட்சிக்கணும்னு கை கூப்பினாலே கிருபை சேவிக்க கூட கூடாது, திட்டுறா. ஏய் கூட நமஸ்கரிக்க கூடாது, அவரு கொரோனா தனியா வருது அவளுக்கு, நமஸ்கரிக்கிறது ஒரு பாபம் மாதிரி எங்கடா அனத்திருவனந்தபுரத்துல பச்சைகள் மண்டபத்தை நமஸ்கரிச்சா மகாபாபம், அவ்வளவுதான். ஏய் இவட பாபம் ஆகும் அப்படின்றா அதிசயித்து போயிட்டேன் நான், அன்னைக்கு ஒருத்த சொல்றாங்க நமஸ்கரிக்க கூடாது பாவம் அப்படின்றா. அவ மகமா கால போய் விழுந்து சரணாகதி பண்ணு, காலில் விழு 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 கதறி எழுதா, இங்க நமஸ்கரிச்சா பாவம்னா அப்ப எவ்வளவு சௌலபியம். L5 L6 இருக்கலாம் பயப்படாம கை கூப்பினாலே போகணும், விழுந்து நமஸ்காரம் பண்ண டென்ஷனே வேண்டாம். அப்ப அவ்வளவு பெரிய கிருபா சிந்து 18 மைல் தூரம் வியாபிச்சு 18 அடியா ரூபந்தான் குறைஞ்சிருக்க ஒழிய காருண்யம் குறையல. அதனாலதான் அவாவா கேஸ் போடுறா, அவாவா தீர்ப்பு சொல்றா, அவாவா வரா, அவாவா சாவி வாங்கிக்கிறா, எல்லாரும் எங்களுக்கு உண்டு, அவாவா பேசுறா. கம்யூனிஸ்ட் எல்லாம் பத்மநாப சொத்தை பத்தி பேசுறான், யார் வீட்டு சொத்தை எவன் பேசுறது, என்னமோ இவன் பாக்கெட்ல 100 ரூபா உண்டியல்ல போட்டு அதுக்கு கணக்கு கூடுன்னு கேட்டான் நியாயம். ஒத்த பைசா காணிக்க போடுறதுக்கு 1 ரூபா கொண்டு வர, தங்க குடத்தை காணிக்க போடுறதுக்கு தங்க குடத்து விலகாது வாங்கிறது கூட ஒருத்தருக்கும் திராணி கிடையாது. ஆனா பத்மநாபன் சொத்தை என்ன பண்ணணும்னு சொத்து இல்லாத ஏழையெல்லாம் பேசிருக்கு, யார் பேசணும் பலத்தை இருக்கு இல்லையா, எல்லாரையும் சமத்துவமா அனுபவிக்கிற பத்மநாபனை யார் பேசிட்டு இருக்கான், பகவான் பார்த்தா இப்படி எல்லாம் பேசுறதுக்காக தான் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கான். டிவி பேப்பர்லாம் நீ யாரானா பத்மநாபன் தான் ஹெட்லைன் டெய்லி, அதாவது நீ இப்பதான் பேப்பர் கூட பத்மநாபன் வந்து என்ன விஷயம் வந்திருக்கு, எவ்வளவுதான் பத்மா எல்லாரும் பேப்பர் என்னடா பத்மநாபன் பத்தி என்ன ஹெட்லைன், சமிக்க ஸ்டூரி வந்தாரா, மேஜிஸ்ட்ரேட் வந்தாரா, சாவி என்ன ஆச்சு, ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆயிடுத்து, பத்மநாபனுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட், பத்மநாபனுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜே இவர் தான், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டியதே இவர் தான், ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட் அவர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு, எப்பர் என்ன பண்ண போறாரோ அவருக்கு தான் விளைச்சோம். இத்தனை லீலைகள் பண்ணி சரி, டிவி காரணம்லாம் வேட்டைக்கும் ஆறாட்டுக்கும் போட்டோ எடுத்துட்டு ஓடி போயிடுவான், இப்ப என்னடா தெக்கே இட பக்கம்லாம் அப்படி மைக்க பிடிச்சி நடையணும், படிஞ்சாறு பக்கம் அங்கேயே நிற்கிறான், யார் உள்ள வருவா யார் வெளில போறான் டீ அலையிறான், ஏண்டா அப்படின்னா பத்மநாபன் அவ்வளவு ஃபேமஸ் ஆகிட்டார். பத்திர பேர் பத்மநாப சர்வத்திர பத்மநாபநாப சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா, எவ்வளவு ஈஸியா பண்ணிட்டார் பாருங்க, கஷ்டப்பட்டு பக்தி ஞான வைராக்கியம் பகவத்கீதை எல்லாம் ஒண்ணுமே இல்லை, 1,00,000 கோடியை காட்டினா 2 கேஸ போட வச்சா ஊர் முழுக்க அத்தனை பேர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பத்மநாபா பத்மநாபா ஜெபிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹிந்து தர்மத்துக்கு சம்பந்தம் இல்லாதவெல்லாம் பத்மநாபா ஜெபிக்கிறான், கம்யூனிஸ்ட் எல்லாம் எங்களுக்கு அதான் சந்தோஷம், கம்யூனிஸ்ட் அப்படி வாரி சுருட்டின்னு கத்துறோம், பத்மநாப சுவாமி கஷேத்திரத்தினுடைய சொத்தெல்லாம் எல்லோருக்கும் போதும் அப்படின்றான், யாரு சொல்ற பரவாயில்ல இது சொல்றது மாதிரி பத்மநாப சுவாமின்னு வருதோன்னு, அதுவே சர்வ பாப நாசம் அதானே வேணும். இந்த ஊர்ல இருந்துட்டு ஆவுன்னா கொடியை பிடிச்சிருந்து ஹர்த்தால் பண்ணிட்டு இருக்க பயெல்லாம் பத்மநாபருக்காக சீட்டு போட்டு நாயகத்தை பிடிச்சி பேசுறான்னு, எனக்கு ஓட்டு போடணும், அவன் மோசமானவன் ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருந்த பையெல்லாம் இப்ப அங்கங்க மேடையை போட்டுன்னு மைக்க வச்சுட்டு பத்மநாப கோயில பத்தி பேசுறான், இல்லாட்டி வேணா வேலை திறந்து பேசுறாளா, கடந்த 50 வருஷத்துல யாரா ஒருத்த பத்மநாபனை பத்தி பேசியிருக்கானா, இப்ப அவனும் பேசுறான், நான் பார்த்த நம்ம கூட நல்லா உபன்யாசம் பண்றாளே ஃபர்ஸ்ட் கிளாஸா, என்னெல்லாம் ரெஃபரன்ஸ் எங்கேருந்துலாம் எடுக்கிறான், அன்னைக்கு டிவியில் ஒரு பெரிய நடக்கிற வழக்கு, 2 பேர் இங்க பக்கம் ஒரு 5 பேர் அந்த பக்கம் ஒரு 5 பேர் இவன் சொத்தை எடுக்கணும்ன்றான், அவன் எடுக்கக்கூடாதுன்றான், அவன் இந்த ரெஃபரன்ஸ்ன்றான், இவன் இந்த ரெஃபரன்ஸ்ன்றான், பழைய சரித்திரங்களை ஆராய்ச்சி பண்றான், புராணங்களை ஆராய்ச்சி பண்றான், நான் பார்த்த பசங்க இன்னும் படிக்கவே வேண்டாம் போல இருக்கு, பேசுறது கடலில் பத்மநாபர் பத்தி நிறைய தெரியும் போல இருக்கு, ஒரு PhD பண்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க பத்மநாபர் கோவில எவ்வளவு சைலண்டா வேலை பண்ணிட்டு இருக்காரு பார்த்தால, அந்த பகவான் நமக்கும் ரட்சகன், அதனால நன்னா அவர் தியானம் எடுத்துவங்க, நாளை காலங்காலத்தில் முதல்ல எழுந்துக்க அவரை பாருங்க, அதான் முக்கியம், அதுக்குதான் அவ்வளவு சொல்றது கதையெல்லாம் கேட்டு வருவான் இருக்கட்டும், நாளை காலங்காலத்தில் பத்மநாபர் பார்க்க வேணும், எங்களுக்காக அவ்வளவு தூரம் ஓடி வந்தா, அவன் அங்கேயிருந்து ஓடி வந்துட்டானு, நம்ம வரத்துக்கு முன்னாடி ஓடி வந்து படுத்துட்டாச்சு, நம்ம வந்ததுக்கு அப்புறம் வரல, நம்ம வரத்துக்கு முன்னாடி ஓடி வந்து படுத்துட்டான், அப்ப போய் பார்க்க வேண்டாமா, சாதாரணமா நம்ம 1 அடி எடுத்தா தெய்வம் 100 அடி எடுத்து வைக்கணும், இதை பல 1000 அடி தாண்டி வந்து படுத்துட்டாச்சு, நம்ம இங்க பிறந்த நமக்கு இங்க ஜென்மாவும் கொடுத்தாச்சு, இங்க பாக்குறதுக்கு அனுகிரகமும் பண்ணியாச்சு, கூப்பிடுற தூரத்துல இருக்கிற மாதிரி நம்மள கொண்டு வந்து வச்சாச்சு. போய் பாக்குறது கூட நம்ம பண்ணணும், பண்ணணும்னு சொல்லக்கூடாது, பாக்குறதாவது பண்ணிட்டோம்னா சுக்கம். அதனால அந்த பக்தி பண்ணிண்டு பக்தனா இருந்துண்டு இந்த பகவான நீதி நாளைக்கு நாளைக்கு திருப்பி பத்மநாபனே கண்டினியூஷன் ஆகுன்னு எனக்கு தெரியல. இதை தாண்டி வெளில போய் வேற சுவாமி வரப்போறாருன்னு தெரியல, எனக்கு புரியல, அவ்வளவுதான். நாளே குழம்பிதான் இருக்கு, நாளைக்கு வரும்போது பாடுவோம் ராதி கிருஷ்ணா. அதுக்காக நினைச்சேன் முதல்ல பத்மநாபன் எடுக்கப்படாதுன்னு நினைச்சேன், ஆனா அவர் அது எப்படிடா வயலே அப்படின்னு அவரே ஆரம்பிச்சு அவரே கிளப்பி விட்டார் நம்மள. இந்த சொந்த சுந்தரராஜனை கிளப்பின மாதிரி, அமிக்கஸ் சூரியை கிளப்பின மாதிரி நம்மள ஒரு கிளப்பு கிளப்பி விட்டுருக்க. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, எப்படி வந்து ரெண்டு பேரும் இப்படி வந்துருக்கோம், இப்படி வந்து அங்க நிவேதனம் எந்த பக்கம் வந்துரு, கிருஷ்ணா ராதே.